கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் வந்திருந்து அவரை நோக்கி நம்முடைய ஆராதனைகளையும் துதியையும் நன்றியையும் ஏறெடுக்க தேவன் ஆசீர்வாதமாக தந்திருக்கிற இந்த காலை நேரத்திற்கு நாம் நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய ஆத்மீக ஜீவியத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பை குறித்து நாம் தியானிப்போம். இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பெத்லகேமின் நட்சத்திரம், தி ஸ்டார் ஆஃப் பெத்லகேம். பெத்லகேமின் நட்சத்திரம், தி ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடையவர்கள் மாத்திரமல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு அவருடைய பிறப்பை குறித்த சில சம்பவங்கள் நாம் இன்றைக்கு தியானிப்போம். டிசம்பர் 25 உலகம் முழுவதும் சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய பிறந்த தினம் அல்லது பிறந்த நாளாக அனுசரித்தாலும் நமக்கு வேத வசனங்களின்படி ரொம்ப தெளிவாக தெரியும் கர்த்தர் இயேசு பிறந்தது டிசம்பர் 25 அல்ல, மாறாக அக்டோபர் மாதத்தில் முதல் பகுதியில் அவர் பிறந்தது நாம் அறிவோம், நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த டிசம்பர் 25 நமக்கு விசேஷமானதாக இல்லாமல் இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்க கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு விசேஷமான தினம், ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்று கூட நாம் அங்கு சொல்லலாம். ஸோ அந்த நாள் வசனத்தின்படி சரியாக இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த மாதத்துல அந்த சிந்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும் பொழுது நாம சந்தோஷப்படுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அதாவது இந்த உலகத்தை ரட்சிக்க போகிற மீட்பர் பிறந்தார் என்ற அந்த ஒரு எண்ணம் நம்முடைய இருதயங்களுக்குள்ள எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நாம் சந்தோஷப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் அங்கே இருக்கும். அந்த வகையில நாம் கூட சந்தோஷப்படுறோம் எப்பையெல்லாம் கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு பற்றி ஜனங்கள் உணர்றாங்களோ, அல்லது அதை சம்பந்தமா ஏதாவது செய்யும் பொழுது கூட அது நமக்குள் உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் அங்க கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதத்துல நாம் கர்த்தர் இயேசுவனுடைய பிறந்த நாளாக உலக ஜனங்கள் அந்த பிறப்பை குறித்து சிந்திக்கக்கூடிய இந்த மாசத்துல நாமும் கூட அவருடைய பிறப்பை குறித்து வேத வசனங்கள் இருந்து சில காரியங்கள் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வதும், அது மாத்திரமல்ல அதுல நமக்கு இந்த வருஷத்தின் முடிவுல ஒரு ஆரோக்கியமான அல்லது ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பில் நாம இன்னைக்கு கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு குறித்து நாம அங்க தியானிக்கலாம். இப்போ நாம் தியானிக்க வேண்டிய வசன பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:12 வசனங்கள் மட்டும்.
அவர்கள் கேட்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை என்ற ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தானமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அரசு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏறாத இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு முறையாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள்.
மிகவும் பரிச்சயமான ஒரு வசன பகுதி. நம்முடைய இரட்சகர் அவருடைய பிறப்பை குறித்து மிக தெளிவாக துல்லியமாக நமக்கு விளக்கக்கூடிய வசன பகுதி இந்த மத்தேயு 2 அதிகாரம். அப்போ இங்கு மாத்திரம் தான் சகோதர சகோதரிகளே அந்த நட்சத்திரம் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய தலைப்பு பெத்லகேமின் நட்சத்திரம். ஸோ இந்த வசன பகுதியில் மாத்திரம் தான் இந்த நட்சத்திரம் குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கு. ஆனால் மார்க், லூக்கா, யோவான் ஆகிய அந்த 3 சுவிசேஷங்கள்லையும் கர்த்தர் இயேசுவின் பிறப்பு பற்றி சொல்லியிருந்தாலும் அந்த நட்சத்திரம் பற்றி அங்கே குறிப்பிடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த நட்சத்திரம் அது என்ன உண்மையிலே? அது ஒரு அற்புதமா, அது ஒரு மிராக்கிளாக இருக்குமா? அதாவது கர்த்தர் இயேசுவோடு எப்பொழுதுமே அநேக அற்புதங்கள் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய ஊழியம், அவருடைய மரணம் என்று பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் ஏதாவது ஒரு அற்புதம் அங்கே இருக்கும். ஸோ ஒருவேளை அது மாதிரி இந்த நட்சத்திரம் கூட கர்த்தர் இயேசு பிறந்த போது அந்த சாஸ்திரிகளை வழிநடத்தி வந்த அந்த நட்சத்திரம் ஒருவேளை ஒரு அற்புதமாக இருக்குமோ, அல்லது அது உண்மையிலேயே ஏதாவது ஒரு நட்சத்திரமா? ஸோ இந்த கேள்வி எப்போது இந்த வசனங்கள் வேதத்துல வந்துச்சோ அப்பறத்தே ஆராய்ந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சில கேள்விகள் சகோதர அதற்கு நாம பல விதமான கருத்துக்கள் நாம கேட்டுடுகிறோம். இன்னைக்கும் கூட நாம ரொம்ப தெளிவான ஒரு கருத்தாக இருக்கலாம் என்று நாம் விசுவாசிக்கிறத உங்கள் மத்தியில நாம அங்க நாம தியானிக்க வந்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த பெத்லகேமின் நட்சத்திரம் இதை நாம குறிச்சு பார்ப்பதற்கு முன்னால் கர்த்தர் இயேசு பிறக்கும் போது அல்லது அவருடைய பிறப்புல அல்லது அவருடைய வாழ்க்கை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள்ல இது போன்று ஒன்று இருப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். சில வசனங்கள் நாம் பார்க்கலாம் கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பு பற்றி, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை பற்றி பேசக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்கள். என்னாகமம் 24:17
அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேர்க்கிற எல்லாரையும் நிர்மூலமாக்கும்.
ஆம், சோ ஒரு நட்சத்திரம், ஒரு செங்கோல் யூதாவில இருந்து வரும். சோ கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு சம்பந்தமா பேசப்படுற ஒரு தீர்க்க தரிசனம் சங்கீதம் 72:10.
தர்சூசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள்.
மறுபடியும் இது கர்த்தர் இயேசுனுடைய பிறப்புல சம்பவிக்க போகிற விஷயங்கள் பத்தி சொல்றதற்கு தரிசனம். இன்னொன்னு வாசிக்கலாம், ஏசாயா 60:3.
உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்.
ஆமா, உன்னுடைய வெளிச்சம், உன்னுடைய ஒளி. சோ இந்த வசனங்கள் நாம பார்க்கும் போது கர்த்தர் இயேசு அவரை குறித்து பேசப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள். ஸோ இந்த வசனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நிரூபணம் இருக்கு, அதாவது நிறைவேற வேண்டியது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அளவில் இவைகள் நிறைவேற வேணும். இதெல்லாமே கர்த்தர் இயேசு 2 வந்து 1000 அரசாட்சியில் எப்படி அவர் உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு ஒளியாக இருப்பார், எப்படி அவர் ஒரு செங்கோல் ஆட்சி அங்கே செய்வார். ஸோ இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய வசனங்கள். ஸோ இது இந்த கிராண்டர் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்குது. இதெல்லாம் 1000 அரசாட்சியில கர்த்தர் இயேசுனுடைய அந்த நிலை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் அங்க இருக்குது சகோதர சகோதரிகள். அவர் மூலம் இந்த உலகம் பெற்றுக்கொள்ள போகிற விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய வசனங்கள். ஆனா இது வந்து நம்முடைய மூதாதையர்கள் ஒருவேளை சொல்லிட்டோம்னா யூத ஜனங்கள் அவர்கள் பார்க்கும் போது அவர்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒரு அர்த்தத்தில் அவர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கொண்டாங்கன்னா இது கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் அவர் பிறக்கிறது பற்றி பேசுகிற வசனங்கள் மாத்திரமே என்று அவர்கள் எடுத்துட்டு அதை ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆனா அது கூட தவறல்ல. அந்த வகையில பார்க்கும்போது கூட இது அவருடைய பிறப்புக்கு கூட அவங்க ஒரு குறிக்கக்கூடிய வசனங்களா அங்க இருக்குது. சோ இப்போ இந்த வசனங்கள் தான் நாம அங்க பார்க்கிறோம். சோ இங்க கர்த்தர் இயேசுடைய பிறப்பு பற்றி பேசும் பொழுது ஒரு நட்சத்திரம் தோணும், ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு ஒளி இருக்கும். சோ கர்த்தர் இயேசுனுடைய பிறப்போடு நட்சத்திரம், ஒளி, வெளிச்சம் இதெல்லாம் அங்க சம்பந்தப்படுத்தி பேசும் பொழுது இதைய யூத ஜனங்கள் தங்களுக்கு ராஜாவா வரப்போகிற மேசியானுடைய பிறப்பு அதை பற்றி அதோடு இந்த வசனங்களை தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நட்சத்திரம் எதிர்பார்த்து கூட நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் தெளிவா நாம அங்க போய் பார்க்கலாம். சோ உண்மையிலே பெத்லகேம்ல தோன்றின அந்த நட்சத்திரம் அது எதுக்கு, அது என்ன, அல்லது அது அதை நாம் எப்படி புரிஞ்சு கொள்றது, அது எப்படி அங்க சம்பவிச்சது, இது நாம அங்க நாம் சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ அதற்கு முன் அந்த மத்தேயு 2 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் பல முறை நாம் தியானிச்சிருக்கிறோம். ஒரு ஒரு கோணத்துல பல கருத்துக்கள் நாம கேட்டுடுக்கிறோம். அநேக விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே நமக்கு கடந்த நாட்களையும் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா நாம போய் அங்க பார்க்கலாம். முதல்ல அந்த சாஸ்திரிகள், கிழக்குல இருந்து வந்ததாக சொல்லப்படுகிற அந்த சாஸ்திரிகள் அவங்க யார்? ஏன்னா அவங்கள் கிழக்கிலிருந்து வந்தாங்க என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு எப்படி கர்த்தர் இயேசு பிறப்பார் தெரிஞ்சது அவங்களுக்கு. ஏன்னா இந்த கேள்விகள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகளா அங்க இருக்கு. சோ முதல்ல அந்த சாஸ்திரிகள் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சாஸ்திரிகள் மாத்திரமல்ல, அதற்கப்புறம் அந்த நட்சத்திரம், அது மாத்திரமல்ல, இன்னும் நாம தியானிக்க போற விஷயம் என்னன்னா அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்தோ பரிசு. சோ இந்த மூன்று விஷயமே நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். முதல்ல அந்த சாஸ்திரிகள் பற்றி நாம் அங்க பார்க்கலாம். சோ கிழக்கில இருந்து வந்ததாக சொல்லப்படுற சாஸ்திரிகள். சோ இந்த சாஸ்திரிகள் குறிச்சு சகோதர சகோதரிகளே வசனத்துல நமக்கு ரொம்ப தெளிவா அங்க கூடுது. சோ வசனத்துல இந்த சாஸ்திரிகள் மூன்று பேர் இல்ல, சொல்லவே இல்ல. ஆனா பாரம்பரியமான நம்பிக்கை என்னன்னா அது மூன்று பேர் வந்தாங்கிற அந்த நம்பிக்கை. ஆனா வசனத்துல பேசல, அது மூன்று பேரா, ரெண்டு பேரா, ஒருத்தரா, இல்ல நாலு பேரா, வசனத்துல அங்க தெளிவா பேசல. ஆனா எப்படி மூணு என்று நம்புறோம் நாமோ அப்படின்னா நமக்கு தெரியும், கொண்டு வந்த பரிசுகளினுடைய அளவு எண்ணிக்கை மூணுங்கிறதுனால கண்டிப்பா மூணு பேர் அங்க வந்திருக்கணும். ஒரு ஒரு ரீசனபிள் சஜஷன் அங்க, எல்லோரும் அத பாரம்பரிய ஒரு நம்பிக்கையாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு. ஆனா அவங்களுடைய எண்ணிக்கை பற்றிய வசனங்கள் அங்க சொல்லப்படல, அல்லது அந்த சாஸ்திரிகள் யார், ராஜாக்களா தெரியாது, சொல்லாது. ஜஸ்ட் அவங்க சாஸ்திரிகள் அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல போயிட்டா வைஸ்மேன் அவ்வளவுதான், ஞானிகள் சாஸ்திரிகள் அவ்வளவுதான் அங்க நமக்கு அங்க சொல்லப்பட்டது. அவங்க எந்த தேசத்திலிருந்து வந்தாங்க தெரியாது நமக்கு. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க கிழக்கு பகுதியிலிருந்து வந்தாங்க. எதற்கு கிழக்கு பகுதியிலிருந்து வந்தாங்க? எருசலேமுக்கு கிழக்குல இருந்து வந்தாங்க. சோ அப்போ எருசலேமுக்கு கிழக்குன்னா நாம பார்க்கணும், அதுல இந்தியா கூட வருது, சைனா கூட இருக்குது, ஈரான் இருக்குது. சோ நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. சோ அப்போ அவங்க வந்த தேசம், அவங்க எந்த தேசம், வேதம் அங்க கொடுக்கல, அல்லது அவங்களுடைய பேர் தெரியாது நமக்கு, பேர் கூட அங்க கொடுக்கல. சோ அப்போ சாஸ்திரிகளுடைய எண்ணிக்கையோ, அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்றோ, அவர்களுடைய பெயரோ, அவர்களுடைய நிலை, அவங்களுடைய ஸ்தானமோ குறிச்சு வசனங்கள்ல எதுவுமே நமக்கு அங்க குறிப்பிடவில்லை. ஆனா தெளிவா இருக்கு, அவர்கள் வந்தாங்க, பரிசு கொண்டு வந்தாங்க, அவங்க கிழக்குல இருந்து வந்தாங்க, அவங்க சாஸ்திரிகள், ஞானிகள், வைஸ்மேன். ஆனா இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, மாகிஸ், MAGI. இந்த ஒரு வார்த்தை தான் அந்த வைஸ்மேனுக்கு வரக்கூடிய வார்த்தை. இந்த என்ன சொல்லலாம் நாமோ, அந்த கிரேக்க வார்த்தை மாகி. சோ மாகி என்று சொல்லும் போது வைஸ்மேன், ஞானிகள், சாஸ்திரிகள். சோ இவர்கள் கிழக்குல இருந்து வந்தது அங்க சொல்லப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. ஆனா நாமோ அந்த ரெக்கார்டு வாசிக்கும் போது இவங்க ரொம்ப முக்கியமான நபர்கள் என்பது மாத்திரம் நமக்கு தெரிய வருது. ரொம்ப விசேஷமானவங்க. எப்படி விசேஷமானவங்க? ஏன்னா வசனம் 7:8 நாம கவனிச்சோம்னா, ஏரோது ராஜா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவங்கள கூப்பிடுறார், அவங்ககிட்ட ரகசியமா ஆலோசனை செய்யறார். அவங்ககிட்ட இருந்து விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் யூதாயா முழுவதும் போய் தேடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். அது மாத்திரமில்ல, அவங்க திரும்பி வந்து தனக்கு செய்தி சொல்லலன்னு தெரிஞ்ச உடனே பெரிய ஆக்ஷன் எடுக்கிறார். 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை என்ன பண்ணிடுங்க, நீங்க ஆண் குழந்தைகளா கொலை செய்யுங்க, அந்த அளவுக்கு அவரு அங்க தீவிரமாகிறார். சோ அப்போ இந்த சாஸ்திரிகளுக்கு தேசம் முழுக்க போகிற அனுமதி, அவர்களுடைய வருகையும் திரும்பி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையும் பொழுது கோபம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏரோதுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்குது இந்த சாஸ்திரிகள் சாதாரண ஆட்கள் கிடையாது, ரொம்ப முக்கியமான. அது மாத்திரம் நமக்கு வசனங்கள் இருந்து அங்கு தெரியும். இதுதான் சாஸ்திரிகள் பற்றி நமக்கு வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள், வசனங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். மற்ற எந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்ல, செய்திகள் நமக்கு அங்க இல்ல. சாஸ்திரிகள் கூட வந்துட்டு கேக்குறாங்க, எங்க இஸ்ரேலுக்கு ராஜாவா வரப்போக அவர் எங்க பிறந்திருக்கிறார் கேக்குறாங்க. சோ இது ஏரோது கிட்ட கேட்கும்போது நமக்கு தெரியும், ஏரோது ஒண்ணு யாரும் கூப்பிடுறாரு, அவர் வந்துட்டு அங்க பிரதான ஆசாரியன் பரிசேயர்கிட்ட கேட்கிறார், அந்த ஆசாரியர்கள் கிட்ட கேட்கிறார். ஏன்னா ஆசாரியர்கள் வந்து தேவனுடைய மனுஷங்க, அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா ஏசாயா எரேமியா மூலம் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் நீகால நாம வாசிக்கிறோம், 5:2
இருந்தாலும்
இஸ்ரேல் இருந்த ஆசாரியர்களுக்கு தெரியும், ஆனா இந்த சாஸ்திரிகளுக்கு இந்த தீர்க்க தரிசனம் தெரியல, தெரியறதுக்கு வாய்ப்பு அங்க இல்ல, அவங்க அறியாம தாங்க இருந்தாங்க. அதனால தான் வந்து கேக்குறாங்க, ஒரு வேளை அது கூட அறிஞ்சிருந்தா நேரம் பெத்லகேம் போயிருப்பாங்க. இங்க ஏரோது கிட்ட, அந்த ஏரோது ராஜா கிட்ட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ராஜா பிறப்பாருன்னு இவங்க நேச்சுரல் என்ன நினைச்சிட்டாங்க, ராஜா கிட்ட அரண்மனையில் தான் இருக்கணும், அரண்மனைக்கே அங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயமா இல்லையா. பெத்லகேம்ல பிறப்பது பத்தி தெரியாது, ஆனா ஏரோது சாஸ்திரிகள் கூப்பிட்டு மன்னிக்கணும், அந்த ஆசாரியர்கள் கூப்பிட்டு அவரு தெரிஞ்சுக்கிறார். அப்போ இவ்வளவு விஷயம் நமக்கு அங்க வசனத்துல அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இவர்கள் எந்த தேசத்தா தெரியாது, பேர் தெரியாது, இவங்களுடைய ஸ்தானம் தெரியாது, ஆனா கிழக்குல இருந்து வந்தாங்கன்னு வசனம் 2 அங்க தெளிவாக நமக்கு அங்க சொல்லுது. ஆனா நாம அங்க சிந்திக்கணும், யார் இவங்க இந்த சாஸ்திரிகள்? ஏன்னா கர்த்தர் இயேசு இஸ்ரேலுக்கு மேசியா, அவர் வரப்போறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேத வசனங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இஸ்ரேல் அல்லாத, யூதர்கள் அல்லாத, ஏதோ கிழக்கு தேசத்துல இருக்கிற சிலருக்கு எப்படி கர்த்தர் இயேசு பிறப்பார், பர்டிகுலரா இந்த சமயத்துல அங்க பிறந்திருக்கணும், அவருடைய நட்சத்திரம் வேற சொல்றாங்க. சோ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவங்க யார், அவங்களுக்கு எப்படி இந்த செய்திகள் வந்து அங்க போச்சு சகோதர சகோதரிகளே, இது வந்து நாம அங்க தெரிஞ்சுக்க வேண்டியதாக அங்க இருக்கு. அவர்கள் யூதர்கள் இல்லைங்கிறது கூட நம்ம எப்படி சொல்லலாம்னா, அவர்கள் யூதர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த சாஸ்திரிகள் அவர்கள் யூதர்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அவர்கள் யூதரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதா தெரியும். எப்படி நான் வசனம் நம்ம அங்க வாசிக்கிறோம், வசனம் 2 வாசிங்க. என்ன கேக்குறாங்க, யூதருக்கு ராஜாவா வரப்போகிறவர் எங்க? ஒருவேளை அவங்க யூதரா இருந்தா அவங்க என்ன கேள்வி கேட்டுடுக்கணும், நமக்கு ராஜாவா வரவர் எங்க, அப்படி கேட்டுடுக்கணும். ஆனா அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, இல்ல யூதர் உங்களுக்கு ராஜாவா வரப்போற, உங்களுக்கு போது இவங்க வேற டிஃபரெண்ட். அப்போ யூதர்கள் கூட இல்ல, யூதர்கள் அல்லாதவங்க, தேவனுடைய வசனத்தை பெற்றிடாத ஜனங்கள், எங்கேயோ இருக்கிற ஜனங்கள், அவங்களுக்கு எப்படி கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பு பற்றி தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, பயங்கர எதிர்பார்ப்புல தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்புல பல மாதங்கள் பிரயாணம் செஞ்சு ராஜாட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு பெரிய பெரிய பொக்கிஷங்களோட கொண்டு வந்து பரிசுகள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வைஸ்மேன் from the east அல்லது இந்த கிழக்கிலிருந்து வந்துட்டோம் சாஸ்திரிகள், சதனம், இவர்கள் யார், எந்த தேசத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இவர்களுக்கு எப்படி கர்த்தர் இயேசுவின் பிறப்பு பற்றி தெரிஞ்சிருக்கலாம், இந்த விஷயங்கள் நாம எப்படி நாம ஆராய்ந்து இருக்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ அந்த அந்த சாஸ்திரிகள் அல்லது அந்த வைஸ்மேன் பற்றி சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தை மாகி. சோ இந்த மாகி, இது கிரேக்க வார்த்தை, மாகிங்கிறது வார்த்தை இங்கிலீஷ் பேர் நாம் சொல்லலாம், பட் இதுக்கு இதுக்கான கிரேக்க வார்த்தை மேகோஸ். சோ அப்போ இதனுடைய எபிரேய வார்த்தை மாக். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க இருந்து தான் அந்த வருது அந்த மாகி. மாகினா கூட நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் சாஸ்திரிகள், பட் உண்மையிலே அவங்க யாருன்னா வெறும் சாஸ்திரிகள் இல்ல, வான சாஸ்திரிகள் நாம சொல்லலாம். வான சாஸ்திரிகள் அவங்க அஸ்ட்ரானமர்ஸ் கிடையாது. அதாவது என்ன சொல்லலாம்னா, கரெக்ட் மன்னிக்கணும், வான சாஸ்திரங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவங்க கிடையாது, பட் யார்னா அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படித்தான் நாம் சொல்லலாம். அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் வச்சுட்டு சில குறி பார்க்கிற ஜனங்கள், எப்படி நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜோசியர் இருக்கிறாங்க, நாள் குறிக்கிறவங்க, இதெல்லாம் அந்த அந்த டிபார்ட்மெண்ட். சோ அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களா தான் இவங்க, அவங்க தான் இவங்க, அதான் அவங்க, அதற்கு பேர் தான் அந்த மாகி என்று நம்ம பார்ப்போம். எப்படி நாம அங்க நிரூபிக்கலாம் சகோதர சகோதரிகளே? சோ அப்போ இந்த இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல இந்த வகுப்பார் பத்தி அங்க பேசப்பட்டிருக்குது. யாரெல்லாம் இந்த வார்த்தைக்குள்ள வராங்க, இந்த சாஸ்திரிகள், வைஸ்மென், இந்த மாகிஸ் அப்படிங்கறதுல வராங்க சொல்லும் போது, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள். சோ அதாவது சில வசனங்கள் வாசிங்க, ஏசாய 44:25, ஏசாய 44:25,
கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறிக்கொள்ளுகிறவர்களை நிர்மூலமாக்கி, நிர்மூலராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்களின் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர்.
சோ இங்க ஞானிகள், எரேமியா 50:35 வசனம் வாசிங்க.
பட்டயம் கல்தேயர் மேலும், பாபிலோன் குடிகள் மேலும், அதனுடைய பிரபுக்கள் மேலும், அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர்.
சோ இந்த பாபிலோனின் ஞானிகள் இவர்கள் கூட அதே மாதிரி ஏசாயா 47:13 வசனம்,
உன் திரளான யோசனைகளால் நீ இழைத்து போனால், இப்போதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும்,
நட்சத்திரம் பார்க்கிறவர்கள் இந்த இடத்துல அப்படி குறிப்பிடப்படுறாங்க, நட்சத்திரம் பார்க்கிறவங்க. இன்னும் ரொம்ப தெளிவா பார்க்கணும்னா இந்த மாகிஸ் பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தானியேல் புஸ்தகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 1:20 வசனம் வாசிங்க.
ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாரோ, அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிலும் அவர்களுக்கு 10 மடங்கு சாமர்த்தனால் கண்டார்.
பாருங்க, இந்த ஜோசியர், இந்த சாஸ்திரிகள், அதே போல 2:2, 27 அந்த குரூப் பத்தியே பேசுறா. வசனம் வாசிங்க, 2:10-27. போது இவங்கள் பத்திய 10:27, 5:7-11 இங்கெல்லாம் நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அதாவது இவர்கள் யார் அப்படின்னா, கல்தேயர், ஞானிகள், சாஸ்திரிகள், நட்சத்திரம் பார்க்கிறவங்க, வேற என்ன சொல்லலாம், ஜோசியர்கள். சோ இப்படி எல்லாமே இவங்க இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல அங்கங்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள். சோ அப்போ இவர்களுக்கு, இவர்கள் எல்லாருக்கும், இவர்களுடைய ஒரு வகுப்பை சார்ந்தவங்க தான் இங்க வந்துட்டோம் சாஸ்திரிகள் கூட அங்க நாம பார்க்கிறோம். இனி இது தெளிவா நாம எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பாரம்பரிய நம்பிக்கைகள் தான் நாம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சாஸ்திரிகள் யார் அப்படின்னு நாம கண்டுபிடிக்கிற விஷயத்துல வசனங்கள் நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லுது, இன்னும் கூட சில விஷயங்கள் சொல்லுது, ஆனா அதிக விஷயங்கள் நம்ம பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு போய் அங்க எடுக்கிறோம். பொது என்ன சொல்லலாம், நம்ம ஆன்சியன்ட் பிலீஃப்ஸ், காலங்காலமா சந்ததி வழியா வந்துட்டு சில நம்பிக்கைகள் அங்க இருக்கு. அது போல இந்த சாஸ்திரிகள், இந்த சாஸ்திரிகள், சாஸ்திரிகள் இல்ல இங்க, இந்த மாகிஸ் மாகிஸ் பற்றி கூட அங்க இருக்கு. பொதுவா மாகிஸ் சொல்லும் போது இந்த வகுப்பார் எல்லாமே அங்க சொல்லுது. அல்லது என்ன சொல்லலாம்னா, இந்த வகுப்பார் சொன்னாலும் ஜோசியர், நாள் பாக்குறவங்க, சாஸ்திரிகள், ஞானிகள், நட்சத்திரம் பாக்குறவங்க எல்லாம் அந்த மாகிஸ் என்ற அவங்களுக்குள்ள இருக்க டிஃபரெண்ட் கேட்டகரிஸ், டிஃபரெண்ட் ரேங்க்ஸ், நிறைய ரேங்க்ஸ்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தான் பார்க்கும் பொழுது அந்த மாகிஸ். இப்போ இவங்கள இருந்தவங்க, இவங்கள ஒருத்தரானவங்க தான் அந்த மூன்று பேர் கர்த்தரையே சுத்திரப்பப்போ மூன்று பேர் இந்த நாம அப்படி நம்பிக்கை இருக்குது வந்தவங்களாக நம்பப்படுறவங்க. ஆனா ரொம்ப பர்டிகுலரா நம்ம பேசணும்னா, ரொம்ப பர்டிகுலரா பேசணும்னா இந்த மாகீஸ் யார் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இவர்கள் மீதியான் தேசத்துல, பெர்ஷியா தேசத்துல, பாபிலோன் தேசத்துல வசிச்சுட்டு இருந்துட்ட மாகீஸ் இந்த ஞானிகள் அல்லது இந்த வகுப்பார சேர்ந்தவங்க. ஆனா என்ன ஆச்சரியம், இந்த மூன்று பார்க்கும் போது, அதாவது மீதியான், பெர்ஷியா, அப்புறம் பாபிலோன் சொல்லும் போது, எல்லாமே இஸ்ரேலுக்கு அல்லது எருசலேமுக்கு கிழக்கு பகுதி இருக்கக்கூடிய தேசத்து ஜனங்கள். முதல் முதல்ல பைபிள்ல இந்த மாகீஸ் பற்றி எங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, எரேமியா புஸ்தகத்துல சற்று முன் வாசிச்சோம். எரேமியா புஸ்தகம் 39:9 3:13 வாசிங்க. எரேமியா 39:3-13.
அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் ஆகிய நெர்கல் சரேசே, சம்ஹல் நேபோ, சர்சேகிம், ரப்சாரே, நெர்கல் சரேசே, ரப்மோ என்பவர்களும்
பாருங்க, நிறைய பேர் அங்க சொல்லப்படுறாங்க. சோ இது என்ன நமக்கு தெரியாது, ஆனா அதுல கடைசி பேர் வாசிங்க நீங்க, அது ரப்மாக். யார் இந்த ரப்மாக், ரப் மாக் அப்படித்தான் நாம அதை பிரிக்கணும். சோ ரப் மாக் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, தி சீஃப் ஆஃப் மாகி, புரியுதுங்களா? அதாவது இந்த மாதிரி சாஸ்திரிகள், ஞானிகள், நட்சத்திரம் பார்க்கிற இந்த வகுப்பார்க்கு எல்லாமே தலைவர். சோ அந்த இங்கதான் அந்த மாகி வார்த்தை முதல் முதல்ல பைபிள்ல நமக்கு அங்க தெரியுது. ஜெரேமியா புஸ்தகத்துல நாம அங்க பாக்குறோம். இதே மாகிசத்தான் ஜெரேமியா 50:35 நம்ம பாபிலோனின் ஞானிகள் என்று அங்க குறிப்பிடப்பட்டிருந்தது நாம அங்க பாக்குறோம். ரொம்ப ஷார்ட், ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சாஸ்திரிகள் குறிச்சு நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது வசனங்கள்ல இந்த விஷயங்கள் நமக்கு அங்க தெரிய வரும். சோ இவர்கள் மிக வல்லமையா செயல்பட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னா, தானியேலுடைய நாட்கள்ல. தானியேல் வந்து அங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருந்த போது பாபிலோன்ல ரொம்ப வல்லமையா இவங்க இருந்தாங்க. சோ அதுதான் நம்ம சற்று முன் வாசிச்சோம் இல்லைங்களா, நினைவுகாத் நேச்சாருக்கு சொப்பனம் வந்த உடனே யார் தான் கூப்பிட்டாரு, இந்த குரூப் தான் கூப்பிட்டார். இவங்க ரொம்ப ரொம்ப வல்லமையில இருந்தாங்க, ரொம்ப அதிகாரத்துல இருந்தாங்க, ரொம்ப மதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல. சோ இவர்கள் இந்த மாகீஸ். சோ ஒரு வேளை இந்த இல்ல மாகீஸ் பற்றி இந்த விஷயம் நாம் தெரிஞ்சுக்கொள்ளும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, சோ இந்த சாஸ்திரிகள் அல்லது வைஸ்மென் அல்லது மாகீஸ் இந்த வகுப்பாருக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இதெல்லாம் பைபிள் நமக்கு கொடுக்குற ரெக்கார்ட்ஸ். இப்ப பைபிளுக்கு வெளியே போய் ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் குறிச்சு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, சில வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. சில முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் நம்ம எப்பயுமே நம்புவோம், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனா ஹெரோடோட்டஸ் அல்லது ஜோசபஸ், அப்புறம் ஜெனாபோன், இவங்கெல்லாம் யாருன்னா சில முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள். உலகமே இவங்களுடைய விஷயம் தான் நம்புது. ரொம்ப முக்கியமா நமக்கு கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு தான் நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதாவது ஹெரோடோட்டஸ், ஜெனாபோன், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாகீஸ்க்கு யாரு கூட, மாகீஸ் கூட யாருக்கு கூட தொடர்பு இருக்குன்னா, இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜொராஸ்டர். ஜொராஸ்டர்னா யாருன்னா நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்னால ஒரு 1000 போலாம். சோ இந்த ஜொராஸ்டர் ஆரம்பிச்சது தான், அது ஒரு ஒரு மார்க்கம், ஒரு மதம் ஆயிடுச்சு. ஜொராஸ்ட்ரானிசம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜொராஸ்ட்ரானிசம் ரொம்ப முக்கியமானவர் இவர். இவர் யாருன்னா ஜொராஸ்டர், நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, ஒரே தேவன் பத்தி போதிச்சவர். இன்னைக்கு அது ஒரு மதம் ஆயிருக்குது, ஜொராஸ்ட்ரானிசம் ஒரு மதம் ஆயிருக்குது. இன்னைக்கு பக்கத்துல நாடுகள்ல எல்லாம் இருக்கு ஜொராஸ்ட்ரானிசம். அந்த மதத்துல கூட நம்பிக்கை என்னன்னா, ஒரே ஒரு தேவன் பற்றி தான் அங்க பேசுறாங்க. சோ இவருக்கும் இந்த மாகீஸ்க்கும் கூட தொடர்பு இருக்கு. இவரு கூட அந்த மாகீஸ் வகுப்பாரில இருந்து தான் வந்தவங்களா சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும் போது இந்த வான சாஸ்திரம், நட்சத்திரங்கள் பார்க்கிறது, இந்த ஞானிகள், இவங்களுடைய ஹிஸ்டரி ரொம்ப பின்னால் போகுது. ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்த ஞானிகள் நிறைய பேர் அங்க அங்க இருந்தது நமக்கு அங்க தெரியும். சோ இந்த சுராஸ்டர் யார் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, ஜெரேமியாவுடைய சிஷ்யன், ஜெரேமியா தீர்க்கதரிசி பாக்குறோம் இல்லைங்களா, அவருடைய சிஷ்யன் தான் இந்த சுராஸ்டர். சோ இவருக்கு பின்னால ஒரு ஒரு மதம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது. அப்போ இந்த ஜொராஸ்டருக்கு இந்த மாகிஸ் கூட தொடர்ந்தது, அதாவது மாகிஸ் வழியில தான் இவரு கூட வரா. சோ இந்த இந்த வகுப்பார் வழியில தான் இந்த ஜொராஸ்டர் கூட அங்க வருவதா நாம அங்க பாக்குறோம். சோ அப்ப இதுல என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நாம பாக்குறோம். எப்படி நம்ம இந்த இந்த சாஸ்திரிகள் பத்தி பார்க்கும்போது, வேதத்துல இந்த சாஸ்திரிகள் சம்பந்தப்பட்ட வகுப்பார் பற்றி நிறைய இடங்கள்ல பேசப்பட்டிருக்கு. அந்த வகுப்பார் தான் யாருன்னு பார்க்கும்போது இந்த லிஸ்ட் நாம உங்களுக்கு கொடுத்தோம், அதாவது சொல்லிட்டோம் உங்களுக்கு நிறைய. சோ இந்த இவர்கள் எல்லாம் அந்த மாகிஸ் குள்ள இருக்க டிஃபரெண்ட் ரேங்க்ஸ். இப்ப என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கும் ஜொராஸ்டருக்கு கூட தொடர்பு அங்க இருக்குது. இந்த ஹிஸ்டோரியன்ஸ் அங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே செயல்பட்டு இருந்துச்சுன்னா, அல்லது இவர்கள் மாத்திரம் இவர்களுக்கு செயல்பட்டு இருந்தாங்க என்ன அர்த்தம்னா, இந்த வான சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்குது. அதுதான் நமக்கு அங்க தெரியும். இது ரொம்ப ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அதே போல ஒரு பாரம்பரிய நம்பிக்கை என்னன்னா, நமக்கு அந்த பாரம்பரிய நம்பிக்கை என்ன சொல்லுது நம்ம பார்க்கும் பொழுது, ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமி, வான சாஸ்திரத்துக்கு தகப்பன் என்று யாரை சொல்றாங்கன்னா, ஈனோக். நினைச்சு பாருங்க, அப்போ இந்த வான சாஸ்திரம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஈனோக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரியத்துல அவர் தான் வான சாஸ்திரத்துக்கு தகப்பன் சொல்றாங்க. சோ அப்போ இது ரொம்ப முன்னாடி இருந்தே இந்த நட்சத்திரங்கள் வான மண்டலங்கள்ல உள்ள அநேக விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கறது அங்க ஆரம்பத்துல இருந்து பழக்கத்துல அங்க இருந்து. ஆனா என்ன ஆயிடுக்குது அப்படின்னா சகோதர சகோதரிகளை, எப்பொழுதுமே சாத்தான் நல்ல விஷயங்களை வந்துட்டு பொல்யூட் பண்ணிடுவார். அது போலதான் இந்த விஷயத்திலயும் கூட சாத்தான் தன்னுடைய மூட நம்பிக்கைகள் கள்ள விஷயங்கள் எல்லாமே அங்க புகுத்திட்டு பாருங்க. ரொம்ப விசேஷமா இருந்த இந்த ஒரு ஒரு வான சாஸ்திரமே அது நாளடைவில் ஜனங்களுடைய மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கு அது பிரயோஜனமாயிட்டு அது ஒரு வேற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஜோசியர் நாள் குறிக்கிறவங்க இவங்கெல்லாம் தேவன் அருவறுக்கிற ஜனங்களாக அங்க போகலோ கழிக்கிறாங்க. ஆனா இது ஆரம்பிக்கும் போது அப்படி இல்லை. ஏன்னா ஒருவேளை ஈனோக்கு வந்துட்டு பைபிள் சொல்லல, பட் பாரம்பரியம் சொல்றதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் தான் வான சாஸ்திரத்துக்கு தந்தை என்று சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி மனுஷங்கள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அது மூட நம்பிக்கைகளுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டது சேட்டன் அவனுடைய தந்திரங்கள் நாம அங்க பார்த்தோம். ஆனா இப்ப நாம பாக்கலாம் இந்த மாகிஸ் பற்றி ரொம்ப தெளிவா. இது நம்ம என்னதான் சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும்னா, இது ஒரு வகுப்பா பைபிள்லயும் பேசப்பட்டிருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன் இருந்து செயல்பட்டு இருந்த ஜனங்கள் இந்த மாகிஸ். இவங்கள இருந்து தான் அந்த சாஸ்திரிகள் கர்த்தர் இயேசு கிட்ட வந்த மூன்று பேர் அங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த வகுப்பா இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப முன்னாடி இருந்தே அங்க இருந்திருக்கு. அப்போ இடையில சாத்தானுடைய வஞ்சகங்களின் மூலம் அந்த அவங்களுக்குள்ள நிறைய கள்ள நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் வந்துச்சு. இவங்க தானியேல் பாபிலோன்ல இருந்த போது பாபிலோன்ல ரொம்ப அதிகாரத்தோடு செயல்பட்டு இருந்த ஒரு டிபார்ட்மெண்டா அங்க இருந்திருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வந்த உடனே நேபுகாத்நேச்சார் முதல்ல இவங்க ஹெல்ப் தான் சேர்ந்தார். ஆனா இவங்களுக்குனால யாருனாலையும் சொல்ல முடியலன்ன உடனே இப்ப அங்க சீன்ல யார் வரானா, தேவனுடைய மனுஷன் டேனியல் வர. இப்ப டேனியல் வந்து இத்தனை பேருக்கு முன்னால அவர் கண்ட சொப்பனம் சொப்னத்தினுடைய விளக்கம் ரொம்ப தெளிவா சொல்லும் பொழுது அவங்களே ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. சோ உடனே நேபுகாத்நேச்சார் பண்ண விஷயம் நமக்கு தெரியும். அந்த ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் மேல யார உயர்த்தி இருக்கிறாரு, அங்க டேனியல் அங்க உயர்த்தினார். இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப டேனியலோட இன்ஃபுளுயன்ஸ் என்ன இருக்கும், இந்த சாஸ்திரிகள் மேல இந்த ஞானிகள் மேல விழுது. இப்ப டேனியல் சாதாரணமா ஒரு நாளைக்கு மூணு வேளை ஜபிக்கிற தேவனுடைய மனுஷன். இப்போ இவருக்கு இவருடைய அதிகாரத்துக்கு கீழே இந்த ஜனங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் பற்றி அவர் அங்க சொல்லியிருக்கணும், கண்டிப்பா சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லும் போது கண்டிப்பா ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிகள் போன்றவங்களுடைய வார்த்தைகள் இருந்து இஸ்ரேல்ல பிறக்க போற மேசியா பத்தி டேனியல் இந்த வகுப்பாருக்கு அங்க சொல்லியிருக்கணும் கண்டிப்பா. இந்த வகுப்பார் இந்த ஞானிகள் இந்த மாகிஸ் அங்க டேனியல் பேபிலோன்ல இருந்த போது அவருக்கு அவருக்கு கீழே இருந்ததுனால கண்டிப்பா டேனியலுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவங்களுடைய தேவன், அவங்களுடைய தீர்க்க தரிசனம் பற்றி கொஞ்சம் அறிவு அவங்க அங்க பெற்றிருக்கணும். சகோதர சகோதரிகளே, அப்படி பெற்றவர்கள் பெற்று அது என்ன ஆயிடுக்கணும், இந்த மாகிஸ்குள்ள பாரம்பரியமா அப்படியே ஒரு ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு ஒருத்தர் கிட்ட இருந்து அது அங்க அப்படியே வழி வழியாக அதை சிலர் சில சில உண்மையுள்ளோம். இவங்க மூட நம்பிக்கையில பின்னால எல்லாம் இருந்துட்டா கூட இங்க கர்த்தர் இயேசு கிட்ட வந்துட்டு இந்த மூன்று பேர் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா தேவன் மேல பயபக்தி உள்ள ஜனங்கள், கடவுள் நம்பிக்கை உள்ள ஜனங்கள், ரொம்ப சின்சியர் பீப்புள் தான் அங்க வந்திருக்கிறான். அந்த மாதிரி சிலர் இந்த நம்பிக்கைகளை நல்லா ஜீவன் மாறி அங்க புடிச்சிருந்ததா நமக்கு அங்க தெரியுது. அது மாத்திரம் இல்ல, என் நோக்கு மாத்திர தேவன் சில விஷயங்கள் சொல்லல, அதுக்கப்புறம் நம்ம சில தேவனுடைய மனுஷங்கள் பாக்குறோம், நோவாக்கு விசேஷமான காரியங்கள் தேவன் சொல்லியிருந்தார். அதே போல நம்ம சொல்லும் போது மெல்கிசேதேக்கு அவர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த யோபு கிட்ட கூட நிறைய விஷயங்கள் அவர் பேசுறார். யோபு வானசாஸ்திரம் எல்லாம் பற்றிட்டு இப்போ வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, ஆதியாகமம் 1:14 வாசிங்க.
பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சிதறல் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்கின்றன.
பாருங்க, அந்த நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் சொல்லும் போது அது எதுக்குன்னு சொல்றார் தேவனே அங்க, அவைகள் அடையாளங்களுக்காக, நாள் குறிக்கிறதுக்கு, முக்கியமான விஷயங்கள் தெரிவிச்சிருக்கிறதுக்காக, காலங்களை வேலைகளை அறிகிறதுக்காக இந்த வசனத்துல அங்கிருக்கு. அதே போல யோபு 38 ரொம்ப பரிச்சயமான வசனம் நமக்கு தெரியும், 31-33 வரைக்கும். அருமை நட்சத்திரத்தின் சுகிருத சம்பந்தத்தை நீ நினைக்க கூடுமோ, துருவ சக்கரத்தை நீ வழி நடத்துவியா, இதெல்லாம் தேவன் அங்க கேட்க, மிருக சிரீஷத்தின் கட்டுக்கள் நீ அவிழ்ப்பாயோ, இதெல்லாம் வசனங்கள். இந்த வசனங்கள் தேவனே வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் நட்சத்திர மண்டலங்கள் பத்தி அங்க பேசுகிறார். சோ கண்டிப்பா அப்புறம் ரொம்ப விசேஷமா சங்கீதம் 19:6 முதல் 6 வாசிங்க, அங்க கூட வானம் வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எவ்வளவு விசேஷமானவைகள் பத்தி
பேசுகிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது.
சார், இதெல்லாம் என்னன்னா வானத்துல இருக்கக்கூடிய அந்த செலஸ்டியல் பாடிஸ், அந்த வானத்துல நட்சத்திரங்கள் அதனுடைய மகிமையை பத்தி எல்லாம் தேவன் பேசுறார் பாரு. சோ இந்த வசனங்கள் எல்லாம் கூட இந்த சாஸ்திரி வகுப்பா, இந்த மாகி வகுப்பா, இவங்களுக்கு ரொம்ப விசேஷமானவைகளா இருந்திருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் அவங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமா சொல்றோம், டேனியலுக்கு கீழே இவங்க வந்து டேனியல் கிட்ட இருந்து சில விஷயங்களை அவங்க பெற்றுக்கொண்டு அதற்கு மேல இந்த வசனங்கள்லாம் அவங்க நம்பிக்கை ரொம்ப உறுதி பண்ணிடுது. சோ பிரதர் ரசல் ரீபின்ஸ்ல கர்த்தர் இயேசுவின் பிறப்பு பற்றி பேசும்போது சில விசேஷமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் இயேசு பிறக்கிற சமயம் அது கொஞ்சம் முன்னாலே எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கிழக்கு பகுதிகள் முழுக்கும், இஸ்ரேலுக்கு கிழக்கு பகுதியில் இருந்த தேசங்கள் முழுவதும் ரொம்ப கிட்டத்தட்ட என்னன்னா கர்த்தர் இயேசு பிறப்பு அதுக்கு கொஞ்சம் முன்னால அங்கிருந்த ஜனங்களுக்கு மத்தியில இந்த நம்பிக்கை நிலவுச்சான். அதாவது எருசலேம்ல கண்டிப்பா ஒரு ராஜா பிறப்பார், அந்த ராஜா உலகம் முழுவதையும் அவர் தான் ஆளுகை செய்வார். இந்த நம்பிக்கை கிழக்கு தேசங்கள் இருந்த எல்லா தேசத்தார்கிட்டயுமே அங்க இருந்துச்சு. நிறைய ரெக்கார்ட்ஸ் அங்க ரீப்ரின்ஸ்ல பிரதர் அங்க கொடுக்கிறார், நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது இருக்கு. சகோதர சகோதரிகள், அது பிரதர் ரசல் வேற மாதிரி கூட ஒரு பாயிண்ட் சொல்ற, எப்படி சொல்றாரு அந்த நம்பிக்கை எப்படி போயிருக்கலாம் அப்படின்னா, பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க கிழக்கு தேசத்துக்கு. இப்போ நிறைய லட்சக்கணக்கில் போயிருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, நமக்கு கோரேஸ் ராஜா அவங்கள உங்க தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே தங்களுக்கு வரப்போற ஒரு மேசியா பட்டு இவர்கள் மூலம் கூட அந்த தேச பகுதிகளில் என்ன எடுக்குது, இந்த ஒரு நம்பிக்கை எப்படியோ அங்க போயிடுது. ரொம்ப கிளியரா நிறைய பேர் சொன்ன நிறைய ரெஃபரன்சஸ் பிரதர் கொடுக்கும் போது கர்த்தர் இயேசு பிறக்கிற அந்த சமயங்கள்ல, அந்த கிழக்கு பகுதிகளில் ஒரு ராஜா பிறப்பார், அவர்தான் உலகையெல்லாம் ஆண்டு கொள்ளுவார்ங்கிற நம்பிக்கை ரொம்ப பிரபலமாக அங்கே ரொம்ப முக்கியம். யாருது அப்படின்னா இந்த ஜொராஸ்டர். ஆனா இன்னொருத்தர் கூட சொல்றாங்க, கன்ஃபியூசியானிசம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு மதம் கன்ஃபியூசியானிசம். ஆனா இந்த இந்த கன்ஃபியூசியானிசம் நம்ம பார்க்கும் பொழுது அது கூட எப்படி வந்து அந்த அவங்களுடைய சீஷர்கள் கூட அதுல இருந்தவங்க கூட இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த ராஜா எங்க வருவான்னு சுற்றி அலைஞ்சாங்களாம். அப்படி சுற்றி அலையும் போது அவங்க எங்க போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க, சைனாவில் போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அதனால்தான் சைனால என்ன உருவாயிருக்குது, புத்திசம் உருவாயிருக்குதுன்னு ரெசல் அங்க நமக்கு அங்க கொடுக்குறா. சோ அப்ப பாருங்க, இந்த இது வந்துட்டு கிறிஸ்தவர் இஸ்ரேல் ஜனங்களுக்குள் மாத்திரம் இல்ல, மேசியா வருவாருங்கிற நம்பிக்கை இந்த இந்த மாகி வகுப்பா அல்லது அந்த கிழக்கு பகுதியில செட்டிலான இஸ்ரேலர்கள் இவர்கள் மூலமா நம்ம பார்க்கும் போது அந்த கிழக்கு பகுதிகள் முழுக்கோ இந்த நம்பிக்கை இருக்கு. ஜெராஸ்டர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறார், அதாவது ஜெரேமியாவுடைய சீஷன் தன்னுடைய சீஷர்களுக்கு தான் ரொம்ப கிளியரா சொல்லிடுக்கிறாரு, ஒரு கன்னி வயிற்றுல ஒரு ராஜா பிறப்பாரே சொல்லிருக்கிறாரு. அவர் தான் உலகம் முழுக்க ஆளுகை செய்வார். அவர் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் வரும், அந்த நட்சத்திரத்தை நீங்க ஃபாலோ பண்ணி போங்க, அது எங்க போனாலும் நீங்க ஃபாலோ பண்ணி போங்க, அது போய் நிக்கிற இடத்துல அந்த குழந்தையை நீங்க பாப்பீங்க. ஜெராஸ்டர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவ்வளவு தெளிவா சொல்லிடுக்கிறார். சோ அப்ப இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் சகோதர சகோதரிகளே இந்த மூன்று அல்லது மூன்று என்று நம்புற அந்த சாஸ்திரிகள் கூட அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா ரொம்ப நமக்கு எது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு உறுதி நமக்கு எது ரொம்ப நம்பிக்கை தருதுன்னா, பாபிலோன் தானியலுக்கு கீழே இந்த வகுப்பார் இருந்தது தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். கண்டிப்பா அந்த சமயத்துல இந்த சாஸ்திரிகள் வகுப்பார் தானியல் கிட்ட இருந்து மேசியா பற்றின தீர்க்க தரிசனம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு. அது அவங்களுக்கு மேற்பட்ட மேற்கொண்டு இருக்கிற வசனங்கள் இன்னும் நம்பிக்கை தரும் போது இந்த அடையாளங்கள் இந்த பிறப்பு பற்றி ஒரு அறிவில அங்க அவங்க இருந்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சோ இது நாம இவ்வளவு நாம கிளியரா சொல்லலாம் யார் பற்றினா, இந்த மாகிஸ் பற்றி. சோ அந்த வந்துட்ட அந்த சாஸ்திரிகள் வைஸ்மன் இங்கிலீஷ்ல அல்லது மாகி இவங்கள் நாம பார்க்கும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஜனங்கள் தான். ரொம்ப காலத்துக்கு முன் இருந்து வான சாஸ்திரங்கள்ல ஈடுபட்டு பின்னால மனுஷன் சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ள போய் மூட நம்பிக்கைகளை மாற்றி அந்த பழக்க வழக்கத்தில் இருந்தவங்க தான். ஆனா பாபிலோன்ல தானியல் இருக்கும் பொழுது அவர் மூலம் இங்க மேசியாவுடைய பிறப்பு பற்றி அந்த ஆழ்ந்த ஞானத்துக்குள்ள வந்துட்டு அதன் அடிப்படையில் அதற்கு பின் அந்த எதிர்பார்ப்புல இருந்த ஜனங்கள் இவங்கள்ல இருந்து தான் இந்த சாஸ்திரிகள் கர்த்தர் இயேசு பிறப்பின் போது அவரை அங்க பார்க்க வந்திருக்கணும். இதுதான் இந்த சாஸ்திரிகள் பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். இப்ப நாம நெக்ஸ்ட் நாம பார்க்க போதே கர்த்தர் இயேசுவின் பிறப்பு சமயத்தில் நடந்த சம்பவங்கள்ல இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்ன? சோ முதல் கேள்வி கேட்டோம் நமக்கு என்னன்னா, இந்த சாஸ்திரிகளுக்கு எப்படி கர்த்தர் இயேசுவின் பிறப்பு பற்றி தெரியும்? சோ அதுக்குதான் என்ன வரைக்கும் நாம பதில் பார்ப்போம். சரி, இப்ப இந்த நட்சத்திரம் என்ன? அவங்களை கிழக்குல இருந்து வழி நடத்திட்டு ரொம்ப எக்ஸாக்டா கர்த்தர் இயேசு பிறந்த வீடு வரைக்கும் வந்து நிக்குது பாருங்க. சோ அப்படித்தான் வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா தந்திருக்கு. சோ அந்த நட்சத்திரம் என்ன? சோ இந்த நட்சத்திரம் பத்திட்டு நமக்கு பழைய சில கருத்துக்கள் இருந்துச்சு. நம்ம அப்படித்தான் கேட்டோம் சாத்தான் இல்லையா, அப்படித்தான் கேட்டோம். நாம கூட ஒரு முறை எடுத்திருக்கிறோம், கேட்டுட்டு அப்படி எடுத்திருக்கிறோம். ஆனா ரொம்ப ராங், தப்பு அது, அது இல்ல, அது இன்னைக்கு அந்த தப்புக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கணும், அது வைக்க கூடாது. பட் நமக்கு அப்படி நம்ம கேட்டுட்டோம், கேட்டுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. சரி, நம்ம 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 பிரதர்ஸ் கிட்ட நம்ம கேட்கறதுனால அது நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அது எப்படியோ ஒரு தவறான ஒரு கருத்து வந்திருக்குது. பட் அது இல்லை, ஏன்னா பிரதர் ரசல் ரீப்ரின்ஸ்ல அங்க சொல்லும் போது கிளியர் கொடுக்குறார், இட் வாஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் அ ஸ்டார். கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில தேவன் கர்த்தர் இயேசுவின் பிறப்பின் போது அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் அங்க அவர் பண்ணிடணும் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அது ஸ்டார்னா அது வெறும் நட்சத்திரமா இருக்கிறது கூட சொல்லல, a bright electrical luminous spot, ரொம்ப பிரகாசமா ஒளி விடக்கூடிய ஏதோ ஒரு புள்ளி மாதிரி இருந்திருக்கணும் வானத்துல. கண்டிப்பா தேவன் அங்க செஞ்சிருக்கணும் கர்த்தர் இயேசுவோட பிறப்பின் போது. சோ அப்போ இது நமக்கு ரொம்ப என்கரேஜிங்கா. சோ நடந்த விஷயங்கள் அங்க சகோதரர் கொடுக்கும் போது கூட ரொம்ப அருமையா இருக்கு. சோ ஆனா அது என்னவா இருக்கும், அந்த அது என்ன நட்சத்திரம், அது எப்படிப்பட்ட நட்சத்திரம் சகோதரர் சகோதரிகள்? சோ வானத்துல இதுக்கு நிறைய கருத்து நாம கொடுத்துருக்கோம், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அது ஒரு எரிக்கல்லு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து ஒரு காமட், ஒரு என்ன சொல்லலாம், அது விண்கல்லு, அது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ரெசல்ட்ல சொல்லும் போது 5 மாசமா அவங்க பயணம் செஞ்சிருக்கிறாங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு. அவ்வளோ காலத்துக்கு ஒரு ஸ்பாட் வானத்துல ஒரு நட்சத்திரம் அவங்கள வழி நடத்தினே போயிட்டு இருக்கணும், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டியூரேஷன் எடுத்துட்டோம்னா, கால அளவு எடுத்துட்டோம்னா, எந்த ஒன்றும் 5 மாசத்துக்கு 6 மாசம் பண்ணல, 3 மாசம் லெவலுக்கு அங்க வழி நடத்திருக்கு இல்ல, வானத்துல எதுவுமே இல்லை. அப்போ இது என்னவாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம சிந்திக்கணும். ஆனா பொதுவா வான சாஸ்திரிகள், வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, அஸ்ட்ரானமர், ரெண்டு முக்கியமான விஷயங்களை வானத்துல அவங்க கவனிக்கிறாங்க. என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்னு வந்து நாம என்ன சொல்லலாம்னா, கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட்ஸ். அப்படின்னா என்னன்னா, கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட்ஸ்னா, சில சமயங்கள்ல நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் இருக்கு பாருங்க, இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டுல வரும், 9 கோள்களும் இல்ல, ஏதாவது ஒரு 2-3 கோள்கள் கூட ஒரே நேர்கோட்டுல வரும். நான் சொன்ன போது உங்களுக்கு அது புரியுதா? ஏன்னா நிறைய டைம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், உங்களுக்கு அந்த ஃபிகர் போட்டு காமிப்பாங்க, படம் போடுவாங்க. ஒருவேளை ஜூபிட்டர் இல்லாட்டி அந்த சாட்டர்ன் அந்த நெப்டியூன் இதெல்லாம் ஏதாவது ஒரு ஏரியால சுத்திட்டு இருக்குது. ஆனா எப்பயாவது சில சமயங்கள்ல ஒரு பிளானட் இருக்கும், அதுக்கு பின்னாடி இன்னொரு பிளானட் வந்து நிற்கும், கரெக்டா நிற்கும். இதுதான் அந்த நேர்கோட்டுல இதுக்கு பேர் தான் அப்பேரண்ட் கன்ஜங்ஷன் ஆஃப் தி பிளானட்ஸ் நம்ம சொல்லுவோம். பார்க்கிறதுக்கு 2 ஒன்னோடு 1 இருக்கிற மாதிரி இருக்கும், உண்மையிலே ரெண்டுக்கும் இடையில மில்லியன் கணக்கான லைட் இயர்ஸ் கேப் இருக்குது அங்க, புரியுதுங்களா? அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு, ஆனா 2 ஒன்னு மேல 1 இருக்கிற மாதிரி தெரியும். 1க்குள்ள 1 வந்து அப்படியே மெர்ஜ் ஆயிட்ட மாதிரி இங்கிருந்து பார்க்கும் போது தெரியும். இது ரொம்ப முக்கியமான ஃபினாமினன், முக்கியமான ஒரு சம்பவம் அஸ்ட்ரானமில. சோ அப்போ அஸ்ட்ரானமர்ஸ் இது வாட்ச் பண்ணுவாங்க. சில சமயங்கள்ல 1க்கும் மேற்பட்ட கோள்கள் ஒரே நேர்கோட்டுல வரும்போது என்ன ஆயிடும்னா, ரொம்ப பிரைட்டா தெரியும், அது வந்து ரொம்ப பிரைட்டா அது அங்க தெரியும். சோ இது ஒரு ஃபினாமினன். இன்னொன்னு என்ன அப்படின்னு நான் சொன்ன போது சூப்பர் நோவா. சூப்பர் நோவா நம்ம ஏற்கனவே பல நாட்கள் உங்களுக்கு மத்தியில பேசிருக்கோம். சூப்பர் நோவா கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சூப்பர் நோவா என்னன்னா சகோதர சகோதரிகளே, நட்சத்திரம் தான், பட் சூப்பர் நோவாங்கிறது என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தினுடைய இறுதி கட்டங்கள்ல அதுக்கான பேர். ஏன்னா அந்த சூப்பர் நோவாங்கும் போது என்ன ஆகும்னா, சாதாரணமா இருக்கிற நட்சத்திரம் ரொம்ப ஹீட் ஆயிட்டு வெடிக்கும். அப்படி அது வெடிக்கிற ஸ்டேஜ்க்கு பேர் தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நம்ம அங்க சொல்லுவோம். சோ அந்த வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஆயிட்டு ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டு ஸ்டார் லைஃப் முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா நாமோ அங்க பேர். இது ரொம்ப பிரகாசமா இருக்கும். இப்ப நம்ம சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான், இந்த சூரியன் கூட கண்டிப்பா ஒரு நாள் சூப்பர் நோவா ஆகும். அதுக்கு இன்னும் நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 50 மில்லியன் ஆண்டுகள் சொல்றாங்க. அது வரைக்கும் என்ன நடக்குமோ தெரியல. பட் அந்த ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கு. எப்படி ஒரு மனுஷனா வயசு ஆகணும், அது மாதிரி நட்சத்திரத்துக்குள்ள என்ன ஆகணும், அங்க வயசு ஆகணும். சோ அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் சூப்பர் நோவா. அப்படி வந்து அந்த நட்சத்திரம் வெடிக்கும், வெடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்ட், 10,000 மடங்குல இருந்து 1,00,000 மடங்கு வரைக்கும் அந்த ஸ்டார் பெருசாகும். அந்த வெடிக்கும் போது அந்த ஸ்டாருடைய உண்மையான சைஸ் என்னவோ, அந்த சைஸ்ல இருந்து 10,000 மடங்குல இருந்து 1,00,000 மடங்கு வரைக்கும் அது பயங்கரமா விரியும், ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த சைஸ் மாத்திரம் இல்ல, அந்த வெளிச்சம் கூட அவ்வளவு வரும். அப்ப நினைச்சு பாருங்க, அது மாதிரி ஒன்னு வானத்துல நடந்துச்சுன்னா அது தனியா தெரியும். வானத்தை ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு அது ஒரு தனி அம்சமா தெரியும். அது எப்படி சொல்றாங்கன்னா, அப்படி வெடிக்கும் பொழுது சில நாட்கள்லயே உச்சகட்டத்தை அடைஞ்சிடும். உச்சகட்டத்தை அணிஞ்சிட்டு 2 அல்லது 1 அல்லது 2 வாரங்களுக்கு அந்த உச்சகட்ட பிரகாசிப்பிலே இருக்கும் அந்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் அது மறுபடியும் சுருங்கும், ஆனா சுருங்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். சோ அப்போ ஒரு ஸ்டார் திடீர்னு பெருசாயிட்டு ஒரு இப்படி நிக்குது, ஒரு 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 15 நாளுக்கு இப்படி பெரிய பயங்கர வெளிச்சமா இருந்துட்டு, அப்புறம் பல வருஷங்களுக்கு கொஞ்சம் இப்படி வருதுன்னா, இப்படி இருந்த ஸ்டார் திடீர்னு இப்படி ஆகுறது அந்த அஸ்ட்ரானமர்ஸ்க்கு ரொம்ப தெளிவா அங்க தெரியும். அது அவங்க கவனிக்கிறவங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அங்க இருக்கும். சோ இது வந்து ஒரு சூப்பர் நோவா. சோ இது ரெண்டும் வானத்துல வானத்தை ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியக்கூடிய அந்த விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த மாதிரி நட்சத்திரம் வெடிக்கிறது, சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் கடந்த 1000 வருஷத்துல நம்ம பார்த்தோம்னா, கடந்த 1000 வருஷத்துல பார்த்தோம்னா ஒரு 6 தான் சம்பவிச்சிருக்குது, மனுஷங்க 6 தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 6 சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கடந்த 1000 வருஷத்துல 6 சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து அங்க சம்பவிச்சிருக்கிறது. ரொம்ப கடைசி 1987 ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அங்க வந்துருக்கு. இதெல்லாம் வான ஆராய்ச்சியாளர்கள் அங்க பார்த்து அங்க வைக்கிறது. சோ அப்போ இது ரெண்டு இருக்கு. சோ இப்போ அந்த நட்சத்திரம், அந்த சாஸ்திரிகளா வழி நடத்தா சொல்லப்படுகிற அந்த நட்சத்திரம் பார்க்கும்போது அது என்னவா இருக்கலாம் சகோதர சகல்ல? ஒண்ணு, அது அந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டுல வந்து பிரகாசமா தெரியறதா இருக்கலாமோ, அல்லது விதமா ஏதாவது ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனா இருக்கலாமோ அப்படின்னு நம்ம கேட்டனா, அப்படி கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அங்க இருக்கு. அப்போ கெப்ளர், அது ஜோஹன்னஸ் கெப்ளர், நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கிறோம். சோ அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சயின்டிஸ்ட். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சூப்பர் நோவா கண்டிப்பா கர்த்தர் இயேசு பிறந்த போது சம்பவிச்சிருக்கணும் அங்க கிளியரா சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, மற்றவங்க கிளியரா சொல்றாங்க கர்த்தர் இயேசு பிறந்த போது கிட்டத்தட்ட கிமு 2 வருஷத்துல இதே மாதிரி ஜூபிட்டர் சாட்டன் ரெண்டு பிளானட்டும் ஒரே லைன்ல வந்திருக்குது. அந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள நிறைய முறை வந்திருக்குது அது. சோ அப்போ கண்டிப்பா BC 2ல கூட அந்த கன்ஜங்ஷன் நடந்திருக்குது. அது மாத்திரம் இல்ல, கெப்ளர்னுடைய ஐடியா என்னன்னா, கண்டிப்பா அந்த கோள்கள் ஒன்னோடு ஒன்னு நேர் நேரம் வந்து நின்றுக்கும் போது கண்டிப்பா அதே சமயத்துல ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் கூட அங்க சம்பவிச்சிருக்கணும். சோ கோள்கள் வந்திருக்கிறத ரொம்ப சீரியஸா கவனிச்சுட்டு இருந்த அந்த வான சாஸ்திரிகளுக்கு கண்டிப்பா அதே சமயத்துல திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வருது, அவங்களுக்கு அவங்க கவனத்தை இன்னும் ஈர்த்திருக்கணும். சோ அப்படித்தான் அவங்க அதையா அறிய வந்திருக்கிறாங்க. ஆனா இது பொதுவா இவர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே வானத்தை மாத்திரமே ஆராய்ச்சி பண்றவங்க. சோ அதெல்லாம் நுணுக்கமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அது உண்மையா கூட தெரியுது வசனத்துல பார்த்தா, ஏன்னா வசனத்துல வேற யாரும் நட்சத்திரம் பார்த்ததா நமக்கு அங்க ரெக்கார்டு இல்லை. என்னன்னா ஆட்சி இடையர்கள் வானத்துல ஒரு வெளிச்சத்தை கண்டாங்கன்னா அந்த வெளிச்சம் யாருன்னா பாக்குறோம் நாம, தூதர்கள் அங்க வந்து சொல்லிருக்கிறாங்களோ ஒல்லியா நட்சத்திரம் அவங்க பார்த்துட்டாங்க. சோ இது வந்து இந்த சாஸ்திரிகள் கண்ணுக்கு மாத்திரமே அங்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க அதை குறிச்சு அங்க கவனிப்புல ரொம்ப உஷார எச்சரிப்பா அவங்க கவனிச்சுட்டு இருந்தது நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ அந்த நட்சத்திரம் கண்டிப்பா சகோதர சகோதரிகளே இந்த மாதிரி வானத்துல நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். சோ அப்போ அது வந்து கர்த்தர் இயேசு பிறந்த சமயம் கண்டிப்பா ஒரு நட்சத்திரம் அதனுடைய முதிர்ந்த நிலைமையில வெடிச்சு அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனா இருந்து அது ரொம்ப பிரகாசமா இருந்து அதுதான் இந்த ஜனங்களை அங்க வழி நடத்திருக்குது என்று பாக்குறோம் இந்த சாஸ்திரிகள். ஆனா வசனம் 2வது வசனம் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. வசனம் வாசிங்க, பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிழக்குல நாங்க ஒரு நட்சத்திரம் பார்த்த சொல்ல, ஒரு நட்சத்திரம் சொல்ல, அவங்க என்ன சொல்றாங்க பர்டிகுலரா சொல்றாங்க, நாங்க அவருடைய நட்சத்திரம் பார்த்தோம். எங்க நட்சத்திரம் அவருக்கு இருக்கு? கர்த்தர் இயேசுக்கு ஒரு நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்சு இல்ல, பைபிள்ல இவங்க சொல்றாங்க நாங்க அவருடைய பர்டிகுலர் அவருடைய நட்சத்திரம் பார்த்து வந்தோம். எங்க கேக்குறாங்க, என்னது அவருடைய நட்சத்திரம், இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது? சோ இதுக்கு கூட பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு தான் நம்ம அங்க போனோம், ஏன்னா பைபிள் நமக்கு இதாங்க சொல்லப்படல. எப்படி கர்த்தர் இயேசுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு, அந்த நட்சத்திரத்தை நாங்க பார்த்தோம், அந்த நட்சத்திரம் பார்த்தா நாங்க வந்தோம் சொல்றாங்க. அப்படின்னா இதுவாத ஜனங்களுக்குள்ள சில நம்பிக்கைகள் இருந்திருக்கு. அப்போ அது கூட நம்ம பாக்குறோம் இந்த பாரம்பரிய நம்பிக்கையில, அந்த ஆன்சியன் பிலீஃப்ல நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய ராசிகள் இருக்கு, 12 ராசிகள். அதுல 6வது ராசி ஒண்ணு இருக்குது, விர்கோ, அதாவது கன்னி, கன்னி ராசி நாம சொல்றோம் இல்லைங்களா. சோ அது ஒரு ஒரு ராசியும் வேணா நம்ம ஏற்கனவே பேசிட்டுக்குமே, எல்லாம் என்னது மறந்துட்டீங்களா? எல்லாம் நட்சத்திர கூட்டங்கள், வானத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் அதெல்லாம் அப்படி நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு உருவம் கிடைக்கும், அதை வச்சே பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதான் மிருக சிரீஷம் ஒரு நட்சத்திர கூட்டம் நம்ம பார்ப்போம் இல்லையா, படம் எல்லாம் போட்டு நம்ம பார்ப்போம். சோ அது மாதிரி 12 நட்சத்திர கூட்டங்கள். சோ தேவன் அதாவது அந்த ராசிகளே அதினதின் காலத்துல வர பண்ணுவோம், தேவன் கேட்கிறாரு இல்ல யோபு மூலமா. சோ அதுல என்ன சில தேவன் செய்யறாரு எல்லாம் அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் அந்தந்த டைம்க்கு அது அப்படி வரும். சோ அப்போ இந்த ஒரு நட்சத்திர கூட்டம் விர்ஜின், அதாவது விர்கோ, அந்த விர்ஜின் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கன்னி ராசி சொல்ல போது பாரம்பரிய நம்பிக்கையில இந்த ஒரு நட்சத்திர கூட்டத்தை அவங்க என்னவா நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கிழக்குல இருந்த ஜனங்கள் அந்த என்ன சொல்றது, மீட்பரா வரப்போற ராஜா அவங்களுடைய அம்மா, அந்த அம்மாக்கு, அம்மா வந்து எப்படி அவங்க ஒரு கன்னி, சோ அப்ப இந்த கன்னி நட்சத்திர மண்டலம் இருக்கு பாருங்க. இந்த கன்னி நட்சத்திர மண்டலம் இதய அந்த கன்னி தாய்க்கு அடையாளமா அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த விர்கோ கான்ஸ்டலேஷன் விர்ஜின் மேரிக்கு அடையாளமா அவங்க வச்சிருக்கிறாங்க. கன்னி ராசி நட்சத்திர மண்டலத்தை இயேசு கிறிஸ்துனுடைய தாய் மரியாளுக்கு ஒரு அடையாளமா அவங்க வச்சிருக்கிறாங்க. அதே கான்ஸ்டலேஷன் பக்கத்துல, அந்த நட்சத்திர மண்டலத்துக்கு பக்கத்துல இன்னொன்னு இருக்குது, அதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, சயின்ஸ்ல என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா கோமா. அது ஒரு கான்ஸ்டலேஷன் கோமா. ஆனா இந்த கோமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்த தாய் வயிற்றுல பிறக்கக்கூடிய அந்த ஆண் மகனுக்கு அடையாளமா அவங்க வச்சிருக்கிறாங்க, அந்த 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 ராஜாவுக்கு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. சோ பாருங்க, மரியாள் கர்த்தர் இயேசு, மரியாள் கன்னி, கன்னி மரியாள், அவங்க வயிற்றுல தான் பிறப்பாரு கர்த்தர் இயேசு, அவர் தான் அந்த ராஜா. சோ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு அடையாளம் வானத்துல ஜனங்கள் வச்சுட்டு நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. சோ இந்த விர்கோ கான்ஸ்டலேஷன் பக்கத்துல இருக்கிற கோமா கான்ஸ்டலேஷன். சோ இப்போ இந்த அவருடைய நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, இந்த விர்கோ, விர்கோ பக்கத்துல இருக்கிற அந்த கோமா என்ன ஆயிருக்குது அப்படின்னா, இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நாம சொன்னோம் இல்லைங்களா, இது எங்க நடந்திருக்குது அப்படின்னா, அந்த நோவா கான்ஸ்டலேஷனுக்குள்ள அங்க நடந்து, நோவா இல்ல கோமா, அந்த கோமா நட்சத்திர மண்டலத்துக்குள்ள தான் இந்த அடையாளம் அங்க காணப்பட்டிருக்கு. சோ அந்த அந்த கரெக்டா கர்த்தர் இயேசு பிறக்கிற சமயம் கொஞ்சம் முன்னால நம்ம பார்க்கும் பொழுது அந்த 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 ஜூபிட்டர் சாட்டன் ரெண்டு கோள்கள் ஒரே நேர்கோட்டுல வரும். அப்படி வரும் பொழுது இது ரெண்டும் இப்படி இருக்குன்னு வைங்களேன், ரெண்டும் இப்படி இருக்குன்னு வைங்களேன், பிரைட்டா தெரியுதுன்னு வைங்களேன், இதுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தா என்ன தெரியும்னா, அந்த விர்கோ கான்ஸ்டலேஷன் நின்றுக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் வானத்துல இருந்து நம்ம அங்க பாக்கலாம். பின்னாடி விர்கோ அந்த அந்த கன்னி ராசி குறிக்கிற அந்த நட்சத்திர மண்டலம், அந்த நட்சத்திர மண்டலத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த நேர்கோட்டுல இந்த ரெண்டு பிளானட்ஸ் அதே சமயத்துல ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அங்க சம்பவிச்சிருக்கணும். அது பார்க்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும், அவருடைய நட்சத்திரம் நாங்க பார்த்தோம், அவருக்கு நாங்க அடையாளமா வச்சிருக்கிற அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குள்ள அந்த நட்சத்திர மண்டலங்களுக்குள்ள இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன், அது ஒரு நட்சத்திரம் மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா அங்க தெரிஞ்சிருக்கு, ரொம்ப குறிப்பா அங்க தெரிஞ்சிருக்கு. சோ அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த சந்தோஷம், நாங்க அவருடைய நட்சத்திரத்தை நாங்க பார்த்து அவரை நாங்க வணங்க வந்திருக்கிறோம். சோ இதுதான் அவங்க சொன்ன அந்த அவங்களு அவருடைய நட்சத்திரம் என்பதற்கான அர்த்தம். ஆனா இன்னொரு விஷயம் கூட நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னன்னா வசனத்துல நாம பாக்குறோம், எங்க வசனம்னா 9வது வசனம் வாசிங்க. பாருங்க, இது கூட ரொம்ப ஆச்சரியம். இந்த நட்சத்திரம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவங்கள வழி நடத்திட்டே போ, அதாவது இப்ப இங்க வசனத்துல எப்படி சொல்லிடுச்சுன்னா, இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு முன்னால் போகுது அப்படின்னா இவங்க அந்த நட்சத்திரத்துக்கு பின்னால் போயிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. சோ அப்போ இது எப்படி நடக்கும் இது? ஆனா ரொம்ப கஷ்டம், இப்படி எல்லாம் நடக்காது. ஒரு நட்சத்திரம் நமக்கு முன்னாடி இப்படியே போயிட்டே இருக்கும், நாம இப்படியே போறதுக்கு நடக்காது, ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி பாருங்க, அந்த நட்சத்திரம் இருந்தா கரெக்டா அந்த வீட்டு மேலதான் நிக்க சொல்ல முடியுமா? நாம போய் நான் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த நட்சத்திரம் இந்த வீட்டு மேலதான் நிக்க சொல்ல முடியாது நாம. சோ ஆனா வசனத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்காரு, வசனத்துல அப்படித்தான் சொல்ல முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் இது சயின்ஸ், இது நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நட்சத்திரம் முன்னாடி போனதாகவும் அதை இவங்க பின்பற்றியே, ஆனா பின்பற்றினா உண்மை, அந்த நட்சத்திரம் வழி நடத்துன்ற உண்மை, ஆனா அது எப்படி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது நாம, அதுதான் விஷயம். அப்போ ஒரு நட்சத்திரம் கரெக்டா இந்த இடத்துல தான் நிக்குது அப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா, சகோதர சகோதரிகளே எப்படி சொல்றது நான் உங்களுக்கு, இது கொஞ்சம் கஷ்டம் இந்த பார்க் எக்ஸ்பிளைன் பண்றது. சோ ஒரு நட்சத்திரத்தை, ஒரு நட்சத்திரம் கரெக்டா இங்கே தான் நிக்குதுன்னா எப்படி சொல்ல முடியும்னா, இப்ப சப்போஸ் ஒரு நட்சத்திரம் எனக்கு நேரா நின்னா நம்ம என்ன சொல்லலாம், இப்ப நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு கரெக்டா நட்சத்திரத்துக்கு கீழே நிக்கிறோம் நாம சொல்லலாம், கரெக்டா நேரா இருக்கணும், நேரம் அந்த நட்சத்திரம் நம்ம தலைக்கு மேல உச்சியில அங்க இருக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ ஒரு நட்சத்திரத்தை கண்ணுல பார்த்துட்டு பின்பற்றது அங்க முடியாது, ஏன்னா அது இருக்குது கோடிக்கணக்கான லைட் இயர்ஸ்க்கு பின்னால இருக்குது, அது அப்படி மூவ் ஆகுறதே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அது மூவ் ஆகுற மாதிரியே தான் இருக்கும், அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும், அதெல்லாம் அப்படி போகாது. ஆனா ஒரு நட்சத்திரத்தை எப்படி பின்பற்றுவாங்க பொதுவா அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, அது பூமியில சில ஒரு கிணறு மாதிரி வெட்டிட்டோம்னா சொல்லும் போது ஒரு அப்சர்வேட்டரி அப்படின்னா கீழே இருந்து எப்படி கவனிப்பாங்க அந்த காலத்துல சொன்னா ஒரு ஒரு கிணறு, புரியுங்களா? இப்ப இந்த நட்சத்திரம் நம்ம தலைக்கு மேல இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிணறுல பார்த்தா அந்த நட்சத்திரம் என்ன ஆகணும் கரெக்டா அங்க தெரியும். ஏன்னா அது வந்து ரொம்ப 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 குறிப்பிட்ட வடிவில் தான் இருக்கும் கிணறு. ஒருவேளை அந்த நட்சத்திரம் இப்ப கரெக்டா நம்ம தலைக்கு மேல நின்னா கண்டிப்பா அவங்க அந்த கிணத்துல பார்க்கும்போது நட்சத்திரம் என்ன இருக்கும் அங்க இருக்கும். இப்ப இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணிருக்கும்னா, அங்க அங்க அவங்களுடைய பிரயாணத்துல எப்படியாவது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த மாதிரி அப்சர்வேட்டரியில இருந்து அவங்க அப்சர்வ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நான் இங்கிருந்து பாக்குறோம் அந்த கிணத்துல இருந்து பார்க்கும் போது ஒருவேளை அந்த நட்சத்திரம் நமக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த கிணத்து வட்டத்துக்கு மேல நிக்கணும். இவங்க கிணத்துக்குள்ள இருந்து இப்படி அந்த மாதிரி கிணறு மாதிரி ஒரு 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 குழிக்குள்ள இருந்துட்டு இப்படி பாக்குறாங்கன்னு வைங்க, ஒருவேளை அந்த நட்சத்திரம் இவங்களுக்கு மேல இருந்தா கரெக்டா அது தெரியும். இல்ல தெரியல, வெறும் வாரந்தா தெரியுது, வேற வேற நட்சத்திரம் தெரியுதுன்னா அப்ப அந்த நட்சத்திரம் அங்க இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் எந்திரிச்சுட்டு இந்த பக்கம் துவக்கி போவாங்க, பயணம் போவாங்க. அடுத்த நாள் லைட் என்ன பண்ணும், மறுபடியும் அங்க அது மாதிரி இடத்துல போட்டு பார்க்கணும் கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கிறோமா இல்ல. சோ இப்படித்தான் இன்னைக்கு கூட பாக்குறீங்க, டெலிஸ்கோப் வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா ஊசியா வச்சிருப்பாங்க, அது ஒரே இடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்குள்ள வரணும், வந்தா தான் என்ன ஆகும், இப்ப இது நம்ம கிட்ட நேரா அங்க இருக்கு. இன்னைக்கு இப்படிதான் சயின்டிஸ்ட் அங்க ஆராய்ந்து பாக்குறாங்க. சோ அப்போ இது மாதிரி இந்த சாஸ்திரிகள் நைட் நைட் அவங்க கஷ்டப்பட்டுடும், காலையில இருந்துச்சா மறைஞ்சிடும், அப்போ சூரிய ஒளியரை மறைச்சிடும், ஒருவேளை நைட் நேரத்துல கூட சில மேகங்கள் அங்க வந்துடும் மறைச்சிடும். ஆனா இவங்க அவங்க அசரல, அவங்க அப்படியே பொறுமையா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இந்த மாதிரி அதைய அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு அங்க போறாங்க. சோ இதுதான் அந்த நட்சத்திரத்தை பின்பற்ற கண்டிப்பா அந்த வீட்டுக்கு மேல வந்திருக்கும் பொழுது அது என்ன ஆயிருக்கும்னா, அந்த இடத்துல அவங்க அங்க அப்சர்வ் பண்ண போகுது கண்டிப்பா. சப்போஸ் ஒரு சின்ன எதிராக அந்த ஒரு கிணறு மாதிரி கிணறுல போய் எட்டி பார்த்தா அந்த நட்சத்திரம் எங்க இருந்திருக்கணும், அந்த கிணறுக்குள்ள அங்க வரும்போது நம்ம என்ன சொல்லலாம் அது உறுதியா. இது எப்படி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சப்போஸ் பெரிய நம்ம பெரிய நட்சத்திரத்துக்குலாம் போக முடியாது, ஜஸ்ட் சூரியன் எடுத்துக்கோங்க. இப்ப சூரியன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், சூரியன் கிழக்குல காலையில எங்க இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். இப்ப சூரியன் நம்ம தலைக்கு மேல இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், சப்போஸ் ஒரு கிணறுல போய் காலையில போய் பாருங்க கிணத்துக்குள்ள தெரியுமா சூரியன், தெரியாது, அது கிடக்கு அங்க இருக்கும் சிரிக்கும் அந்த பக்கம் இருக்கு அதுதான். ஆனா அதே சமயத்துல ஒரு 12 மணி 12:30 போது என்ன ஆகும், அந்த கிணறு போய் பாருங்க, இப்ப அந்த கிணத்துக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கிணத்துக்குள்ள நீங்க சூரியன் சூரியன் பார்க்கும்போது சூரியன் எக்ஸாக்டா எங்க இருக்கும், நம்ம தலைக்கு மேல நிக்கும். சோ இது வந்து நீங்க எதுக்கு வைக்கணும்னா, ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு வாங்கி இப்போ அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும், பட் இப்படித்தான் அப்சர்வ் பண்ணும், இப்படித்தான் அப்சர்வ் பண்ணுவாங்க, இப்படித்தான் அப்சர்வ் பண்ணிருக்காங்க, இன்னும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப கிணறு பார்த்துட்டு இல்ல, இப்ப டெலஸ்கோப்ல இருக்கு, பட் நாம பேசுறது அந்த காலம், அது பயணம் செஞ்சுட்டு இருக்கிற சாஸ்திரிகள் பத்தி. சோ அவங்க இவ்விதமாகத்தான் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போனாங்களோ ஒளிய எப்படி புரிஞ்சு கூடாதுனா, அது இப்படியே போக அவங்க அதுக்கு பின்னாடியே வேக வேகமா ஒட்டகத்துல அடி போயிருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு அங்க இல்ல. இந்த இதுதான் அந்த அந்த நட்சத்திரத்தை அவங்க பின்பற்றி போய் அங்க அங்க இருந்தது அங்க பார்க்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு விளக்கம் நம்ம அங்க கொடுக்கறோம் சகோதர சகோதரில. சாஸ்திரிகள் நம்ம பாக்குறோம், பண்டைய காலத்திலேயே இருந்தவங்க வானத்தை ஆராய்ச்சி பார்த்துட்டு நட்சத்திரங்களை கவனிச்சு குறி சொல்லிட்டு ஜோசியம் சொல்லிட்டு இருந்த அந்த மாகி வகுப்பாரை சேர்ந்தவங்க தான். ஆனா தானியல் மூலம் அது மாத்திரம் இல்ல, அதற்கு பின்பு சிதறி இருந்த இஸ்ரேல்கள் மூலம் இந்த தீர்க்க தரிசனம் தெரிந்து கொண்டு அதன் மேல உறுதியான நம்பிக்கை வச்சுட்டு இந்த அடையாளங்களை கவனிச்சுட்டு பின்பற்றி வந்தவங்க. ஆனா அவங்க எப்படி அந்த நட்சத்திரம் பார்த்தா, அந்த நட்சத்திரம் கண்டிப்பா இந்த ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனா இருந்திருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப சொல்லல, நம்ம ஒரு 2-3 நாள்ல மிகப்பெரிய லெவலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு அதே பொசிஷன்ல இருந்து மொல்ல மொல்லமா கம்மியாகும். 5 மாசம் 6 மாசம் ஒருத்தருக்கு அது பிரைட்டாவே தெரியணும்னா ஒன்லி வாய்ப்பு எதுக்குனா இருக்கும், இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு தான் இருக்கும். இந்த பிளானட்ஸ் கூட என்ன ஆகுனா, அது ஒரு 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 செகண்டு ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஒரு நேர்கோட்டில் இருக்கும், அப்புறம் என்ன ஆயிடும், அது அப்படியே நிக்காது. பாத்தீங்களா, நாங்க நேர்கோட்டிலே நிக்கிறதுனால ரொம்ப நேரம் காமிச்சுட்டு இருக்க முடியாது, அது வாட்டுக்கு அந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கணும், அது வாட்டுக்கு போயிடும், அது ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. பட் ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு, அது நிக்கும். நம்ம பாக்குறோம் அந்த அந்த அறிவியல் உண்மையின்படி சில வருடங்களுக்கு அந்த மேக்னிடியூட்லயே பிரகாசம் மறந்து கொஞ்சம் 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 கம்மியாகும். ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 மேக்னிடியூட் அங்க சொல்றாங்க, அப்படி கம்மியாகும் ஒளியா உடனே சடனா குறைஞ்சிடாது. சோ அப்ப இது கண்டா அவர்களுக்கு வழிநடத்த வேண்டிய கால அளவுக்கு அது கரெக்டா இருந்திருக்கு. சோ அதை எப்படி பின்பற்றி போனாங்க நாம அது சொன்னோம். சோ எப்படி அது அவருடைய நட்சத்திரம் நம்ம அங்க அவங்களுக்கு அங்க நம்ம சொன்னோம். இதை பற்றின கருத்துக்கள் இப்ப நம்ம கடைசி பார்ட்டுக்கு நம்ம வருவோம், நமக்கும் பிரயோஜனமான ஒரு பகுதி. சோ அவர்கள் கொண்டு வந்த அந்த அந்த பரிசு பொருட்கள், சோ பரிசு பொருட்கள் அவங்க கொண்டு வந்தாங்க. அதை குறிச்சு வாசிங்க வசனத்துல,
அவனே அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் சிவப்ப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்.
ஆமா, சோ பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம் காணிக்கையாக அங்க கொண்டு வந்தாங்க. அருமையான ஒரு ரெக்கார்ட் இது நம்ம பார்க்கும் போது. இவர்கள் பரிசு கொண்டு வந்து அவங்களுக்கு கர்த்தர் இயேசுக்கு அங்க சமர்ப்பிச்சது நமக்கு மூணு முக்கியமான விஷயத்தை அங்க நிரூபிக்குது. முதல்ல அவர்கள் வந்து சங்கீதம் 72:11 வசனத்தினுடைய நிறைவேறுதல் வசனம் வாசிங்க. சங்கீதம் 72:11 வசனம்,
சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல சாதிகளும் அவரை சேவிப்பார்கள்.
ஆமா, அப்போ இது சொல்ல கர்த்தர் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனம், சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சோ இந்த ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்து கர்த்தர் இயேசுவை பணிந்து கொண்டது அதனுடைய ஆரம்பம். நம்ம பார்க்கிறோம் அது மிகப்பெரிய அளவுல 1000 வருட அரசாட்சியில அங்க நடக்கும், ஆனா அவருடைய பிறப்பின் போதே அது ஆரம்பிச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். சோ அது ஒரு வகையில அது நிறைவேறதுல அங்க இருக்கு. அதே போல நம்ம பார்க்கிறோம் ஏசாயா 60:3 வசனம் வாசிங்க. ஏசாயா 60:3,
ஒரு வெளிச்சத்திலிருந்து ஜாதிகளும் உதிக்கிற ஒரு வழியிலிருந்து ராஜாக்களும் நடந்து வருவார்கள்.
பாருங்க, ஒரு அருமையான தீர்க்க தரிசனம். அதாவது உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள், பட் இங்கிலீஷ்ல ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் இல்ல, புறஜாதிகள் வருவாங்க. சோ கர்த்தர் இயேசு கண்டிப்பா அவர் மூலம் இந்த புறஜாதிகள் ஆசீர்வதிக்க போறான் 1000 வருடம் அரசாட்சியில. அப்போ இதெல்லாம் நாம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை அவர்கள் வந்தது, அவரை வணங்கினது, இந்த தீர்க்க தரிசனங்களினுடைய ஒரு நிறைவேறுதல் என்று நம்ம அங்க சொல்லலாம். இன்னும் கூட அது மிகப்பெரிய அளவுல நிறைவேற காத்திருக்கிறது என்று கூட நம்ம சொல்லலாம். பட் டைம் ரொம்ப பக்கம் ஆயிடுக்குது. அவருடைய ராஜ்யத்துல எல்லா ராஜாக்களும் அவரை வணங்குறதும், புறஜாதிகள் அவருடைய வெளிச்சத்தினால பிரகாசிக்கப்பட போறதும் உண்மை. இதெல்லாம் நமக்கு முன்பு அங்க இருக்குது பாக்குறோம். அது மாத்திரமே இல்ல, அவர்கள் கொண்டு வந்துட்டு அந்த மூன்று பரிசுகள் என்னன்னா சொல்றாரு அங்க, பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம். சோ இது நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அருமையான சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஆனா என்னது இது மூணு குறிக்குது, முதல்ல அந்த வெள்ளை போலம் மாயர் பொண்ணு இருக்கட்டும், நம்ம எந்த வரிசையை பார்க்கலாம். சோ ஒரு வெள்ளை போலம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, சாக்ரிஃபைஸ். அதாவது வெள்ளை போலம் எதற்கு பயன்படுத்துறது நாம பாக்குறோம். அதாவது இப்ப கர்த்தர் இயேசு மறிச்ச போது கூட அவரை அடக்கம் பண்ணும் பொழுது அதை பயன்படுத்துறாங்க. சோ அது ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். அந்த மறித்தவர்களை அடக்கம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சரீரத்தை சுற்றி அதை பூசி அங்க வைக்கிறதுக்கு அது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொருள் வெள்ளை போலம். சோ இது கர்த்தர் இயேசுனுடைய மரணம், பலி, சாக்ரிஃபைஸ், சப்மிஷன். சோ அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு என்ன சொல்றாரு, தூப வர்க்கம். தூப வர்க்கம் ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சுகந்த வாசனை அங்க எலும்ப பண்ணும். சோ சுகந்த வாசனை என்னன்னா கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை தேவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு சுகந்த வாசனை. அது மாத்திரம் இல்ல, அது எது கிடையாதுனா கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துறது, அவரை துதிக்கிற மாதிரி அங்க அமையும். சோ அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு தேவனை துதிக்கிற மாதிரி அமையும். பிரைஸ் அது எப்படி காமிப்பார் அவர்னா, தம்முடைய பலியின் மரணத்துல. அப்படி பலியின் மரணத்துல போகும்பொழுது பொன் எது கிடையாதுமா இருக்கு, அழியாமை, திவ்ய சுபாவம், அழியாமைக்கு அவர் உயர்த்தப்படுவார். சோ இது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு நம்ம சொல்லலாம் அந்த பொருள். சோ அப்போ அந்த தூப வர்க்கம், அந்த அவருடைய ஜீவியம் சுகந்த வாசனையா தேவனுக்கு முன்பாக இருந்துச்சு. தம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனை அவர் துதிச்சாரு உண்மையிலேயே. அது மாத்திரம் இல்ல, அவரு அந்த பலி செலுத்தினார் சப்மிஷன், ஒப்பு கொடுக்கிறது, அந்த பலியில இருக்குது சப்மிஷன். அதன் மூலம் பெற்றுக்கொண்டார் அந்த திவ்ய சுபாம்ச. கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில் இது மூணு இருக்கும். அதுதான் அந்த கொடுக்கப்பட்ட பரிசுகள் ஆழமா கொடுக்கக்கூடிய அந்த அடையாளம். ஆனா அதை நம்ம ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம்னா எதுக்கு அந்த தூப வர்க்கம் துதி, தூப வர்க்கம் குறிக்குது துதி துதித்தல், அந்த வெள்ளை போலம் குறிக்குது பலி. ஆனா பலியில என்ன வெளிப்படுது, முழுசும் அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது, சப்மிஷன். நெக்ஸ்ட் நாம பார்க்கும் பொழுது கோல்டுக்கு இன்னொரு அர்த்தம் நாம சொன்னா அது கூட எதுக்கு அடையாளமா இருக்குன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். எப்படி நாம சொல்லலாம், அது தங்கத்தினுடைய தன்மை. நீங்க எப்படி வேணா வளைக்கலாம், நீங்க எப்படி வேணா இழைக்கலாம். சோ ஒபீடியன்ஸ். அப்போ இந்த மூன்றுமே அங்க கர்த்தர் இயேசு கேட்டு அங்க இருந்தது நாம பாக்குறோம். மரண பரியந்தம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ அது மாத்திரம் இல்ல, இந்த மூன்று பேர் மன்னிக்கணும், எப்பயுமே மூன்று பேர் தான் வருது, அப்படித்தான் ஆயிடுக்குது நமக்கு இல்லைங்களா. சோ அந்த சாஸ்திரிகள் வந்து அந்த பரிசுகளை அங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர்களுடைய நடவடிக்கைகள் கிரியைகள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரீப்ரன்ஸ்ல பேசும் போது நமக்கு வெட்கமா கூட இருக்குது சொல்றாரு சில சமயங்கள். ஏன்னா தேவனை பற்றி அறிந்திராத புறஜாதி ஜனங்கள், அவருடைய ஆழமான ரகசியங்கள் பற்றி தெரியாத ஜனங்கள் இருந்து தான் இவங்க வராங்க. எவ்வளவோ மூடநம்பிக்கைகள் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அவங்க தேவன்கிட்ட அந்த பயபக்தி அவங்க காண்பிச்சிருக்கிறாங்க. அவரை முழுசும் வந்துட்டு அவருக்கு முன் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதை அங்க காமிக்க அர்ப்பணிச்சான்னா தங்களை அதாவது அவரை ஆராதிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. கர்த்தர் இயேசு அவங்க பார்த்த இடத்துல, ஏன்னா அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா முதல் வசனம் நீங்க வாசிங்க, 11 வசனம். ஞானிகள் பெரிய நிலைமையில கூட இருந்திருக்கலாம். ஆனா சொல்லப்பட்ட அந்த குழந்தை இதுதான் தெரிஞ்ச உடனே அவங்க இருந்த இடம் கூட பெரிய மாளிகை இல்ல, அது ஒரு நமக்கு தெரியும் மாட்டு தொழுவம் தான். அப்ப அந்த ஒரு தொழுவம் பாருங்க, அப்பேற்பட்ட ஞானிகள் அந்த அந்த குழந்தையை பார்த்த உடனே தங்களுடைய நிலை, அந்த அந்த வீடு நிலை, குழந்தை நிலையெல்லாம் பார்க்கல, முழுசு என்ன பண்ணிருக்கிறாங்க, சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறாங்க. ஒரு அருமையான எக்ஸாம்பிள் நாம அங்க கற்றுக்கொள்ள வேண்டியது. அது மாத்திரம் இல்ல, மேல் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்க சொல்றாங்க அந்த அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது 10 வசனத்துல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த சந்தோஷத்தை அவங்க தங்கள் வார்த்தைகள்ல தங்கள் கிரியைகள்ல அந்த இடத்துல வெளிப்படுத்திருக்கணும். அந்த சந்தோஷம் எங்க இருந்து வரணும்னா இருதயத்தின் ஆழத்துல இருந்து வந்திருக்கணும். அந்த குழந்தைய பார்த்த அந்த சந்தோஷம் இருதயத்தின் ஆழத்துல இருந்து வந்து அதைய வார்த்தைகள் கிரியைகள் மூலம் வெளிப்படுத்தி இன்னும் வெளியரங்கமான கிரியைகள் எப்படி காமிச்சிட்டாங்கன்னா சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுக்கிறாங்கன்னா உயர்ந்த அந்த பொருட்களை, பரிசு பொருட்களை அங்க அர்ப்பணிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த மூணு விஷயம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சோ இதை நம்ம இன்னைக்கு நாம சிந்திக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், பரவாயில்ல, நிறைய உங்களுக்கு நிறைய நம்ம சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் தேவன் நம்ம கொடுத்தா. கர்த்தர் இயேசுவின் பிறப்புல நடந்த அற்புதங்கள், அந்த பிறப்பை சுற்றி இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பற்றி நிறைய அறிவுக்குரியவைகளை நாம் தெரிந்து கொண்டோம். தேவனுக்கு நாம நன்றி சொல்லணும், கண்டிப்பா நன்றி உள்ளவர்களா தான் இருக்கணும். ஆனா நமக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் லெசன் சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு 2009 முடிவுல கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு பற்றி நாம் தியானிக்கும் போது இப்ப பாத அங்கங்களா இருக்கிற நமக்கு இதுல என்ன ஒரு லெசன் நமக்கு அங்க இருக்கு, என்ன ஒரு படிப்பினை அங்க இருக்கு. சோ அந்த படிப்பினை ஒரு வேலை இருந்துச்சுன்னா அது முதல் ரெண்டு விஷயங்கள் இல்ல, இந்த கடைசி விஷயம் இந்த சாஸ்திரிகள் அந்த குழந்தையை கண்ட போது அவங்க ஏறெடுத்த விஷயங்கள் நாம் இன்னைக்கு நாம் அங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு அங்க வேண்டும் சகோதர சகோதரி. சோ அந்த ராஜா இருக்கிறார் அந்த கதவு பக்கத்துல, வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிறார் இந்த ராஜா வந்திருக்கிறார். கர்த்தர் இயேசு 2 வருகையில பாருங்க எப்படி, 1 வருகையில் அவர் பிறக்கும் பிறந்த உடனே ஏரோது வந்துட்டு அது விரும்பலையோ, அதே போல இன்னைக்கு இருக்கிற ஏரோதுகள் இந்த உலகத்தின் ராஜாக்கள், இந்த உலகத்தின் ஜனங்கள் இந்த ராஜாவுடைய ஆளுகை அவங்க கூட என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்ல, அவங்க ஏற்றுக்கொள்றது இல்ல, அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமா தான் அங்க இருக்குது. ஆனா பாருங்க சகோதர சகோதரிகளே, அங்க நாம பார்க்கும் போது அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த ஞானிகள் அங்க வந்தாங்க. ஆனா நாம கூட இன்னைக்கு அந்த ராஜாவை நம்ம அடையாளம் கண்டுட்டோம். பட் என்ன நட்சத்திரம், அது ஒரு விசேஷமான நட்சத்திரம். நம்ம பார்த்தது எந்த நட்சத்திரத்தின் மூலம்னா வசனம் வாசிக்கிறோம், 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம்.
அந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
பாருங்க, நமக்கு அந்த நட்சத்திரம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, பட் தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள், அதுதான் விடிவெள்ளி. இங்கிலீஷ்ல டே ஸ்டார், டே ஸ்டார், இது ஸ்டார், டே ஸ்டார், என்ன டே ஸ்டார், இந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள். நாம புரிஞ்சிருக்கிறோம், கர்த்தர் இயேசு ராஜாவா இரண்டாம் வருகையில வந்திருக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களின் மூலம் வசனங்கள் பார்த்து ராஜா கிட்ட நாம் வந்திருக்கோம். நாம கூட ஒரு வகையில இந்த யுகத்தின் ஞானிகள். எப்படி நம்ம வசனம் வாசிக்கிறோம், இந்த தானியேல் 12 அதிகாரத்துல இல்லைங்களா? சோ அது நமக்கு தெரியும், அதாவது ஞானவான்களோ ஆமா உணர்ந்து கொள்ள, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரா, ஆனா ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். சோ இப்போ இந்த ஆழமான விஷயங்களை உணரக்கூடிய ஒரு மாபெரும் கிருபையில நாம் அழைக்கப்பட்டு இந்த தீர்க்க தரிசன வசனங்களின் மூலம் நம்ம நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசுவை நாம பார்க்கணும். ஆனா நாம பாருங்க, நமக்கு கூட வித்தியாசம் இருக்கு. அவர்கள் குழந்தையா பார்த்தாங்க கர்த்தர் இயேசு, ஆனா நாம குழந்தையா பார்க்கணும். நம்ம பார்த்திருக்கிறோம் நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில, குழந்தையா இல்ல, ஆனா எப்படி பார்த்திருக்கோம், நாம எப்படி தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார்னா, நமக்கு அவர் நமக்கு ஈடுபலி கொடுத்தவரா, நமக்கான ஒரு ஈடுபலியா நாம அவரை பார்க்கணும். எவ்வளவு அழமான கருத்துக்கள் கடந்த நாட்கள நாம சிந்திச்சிருக்கிறோம். அவருடைய அடிகள்னால நாம என்ன ஆகிறோம், அங்க குணப்படுறோம். அவருடைய வழியினால நாமோ மீட்கப்படுறோம். சோ நம்முடைய ரட்சகரா, நம்முடைய மீட்பரா நாம பார்த்து, நமக்கான ஈடு பெரிய விலைக்கரையமா அவரை நம்ம பார்த்து அறிஞ்சு, அவர் நம்முடைய மனவளனா நாம் அவரை தெரிஞ்சு கொண்டு, மூத்த சகோதரனா தெரிஞ்சு கொண்டு, இன்னைக்கு ராஜாதி ராஜாவா இந்த பூமியின் மேல வந்திருக்கிறவராக நாம பார்க்கிறோம். அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் அங்க இருக்கு. நம்ம இவ்வளவு விசேஷமான கிருபை தேவன் கிட்ட இருந்து நாம் அங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்பதான் நமக்கு அந்த கேள்விகள் வருது. அந்த ஞானிகள் ஏதோ ஒரு நட்சத்திரம் அதைய பார்த்து, குழந்தையா பார்த்த கர்த்தர் இயேசுவ உடனே சந்தோஷம் அடைஞ்சு அங்க சாஷ்டாண்டங்கமாய் விழுந்துட்டு அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கறாங்க. இன்னைக்கு நமக்கு நம்ம இதயத்துல நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் எப்படித்தான், தேவனுடைய ஆழமான தீர்க்க தரிசனங்களை பார்த்து மகிமையின் கர்த்தரை நாம கர்த்தர்கிட்ட நாம் அழைச்சு வரப்பட்டிருக்கும் போது இப்போ நம்ம மனசுல அந்த சந்தோஷம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த துதி, அந்த துதி எப்ப வரும்னா, இருதயத்தின் ஆழத்தில் அந்த சந்தோஷம், அந்த உணர்வு, தேவனுடைய மிகப்பெரிய கிருபை சாட்சியத்துக்குள்ள நாம் இருக்கிறோம், அது வரும் பொழுது தான் அந்த துதி வரும். சோ நம்ம அந்த துதி நமக்குள்ள நாம் அங்க இருக்குதா, அது நாம் ஏறெடுக்கிறோமா? இதை அறிஞ்சு உணர்ந்தவர்கள் போல இந்த பூமியில நம் கிரியைகள் நாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? அது நாம் சிந்திக்கணும். அதே போல அந்த வெள்ளை போலம், அந்த சாக்ரிஃபைஸ், அந்த ஒபீடியன்ஸ், நாம் நம்மை முழுவதும் தேவன் கிட்ட அங்க அர்ப்பணிச்சவங்களா இருந்து நம்ம அந்த வெள்ளை போல பரிசு நாம் அங்க கொடுக்கிறோமா? அது கூட நாம் அங்க பார்க்கணும். அதே போல அந்த கோல்டு, அது கூட ஒபீடியன்ஸ், கீழ்படிதல். சோ அந்த கீழ்படிதல் மரணப்பரியந்தம் நாம தேவன் கிட்ட ஏறெடுக்கிறதுக்கு மனது உள்ளவர்களாக அங்க இருக்கணுமா? சோ இது நாம் சிந்திக்கணும். சோ அந்த அந்த சாஸ்திரிகள் செஞ்சாங்க, சின்ன லெவல்ல ஒரு சின்ன லெவல் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு. ஆனா நாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம். இப்போ இந்த மூன்று பரிசு பொருட்கள் காண்பிக்கக்கூடிய துதி, ஒப்பு கொடுக்கறது, மரணப்பரியந்தம், கீழ்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா இல்லையா, அது நாம அங்க சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளை. ஒருவேளை நாம கண்டிப்பா அதையெல்லாம் ஏறெடுத்த கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நம்ம துதி ஏறெடுத்து நம்மை பலியின் ஜீவியமாக அர்ப்பணிச்சவங்களா தான் இருக்கிறோம். அப்படியே இருந்தாலும் இந்த வருஷத்தின் முடிவுல நாம் என்னதான் சிந்திக்க வேண்டியதா இருக்குன்னா, சகோதர சகோதரிகளே, நாம பலி பீடத்தின் மேல வச்சுட்ட பலி பீடத்திலேயே இருக்கணும். அதுதான் நமக்கு அந்த பாயிண்ட். நம்ம வச்சிருக்கிறோம், ஏற்கனவே வச்சிருக்கிறோம், எப்ப எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணமோ நம்ம வச்சுட்டோம், பலி பீடத்துல வச்சாச்சு பலி. பட் இப்போ நாம் என்னதான் உணரணும்னா, அது அங்கேயே இருக்கணும், எடுக்கவே கூடாது. சார், அந்த பலி தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அங்க இருக்கணும். கடந்த நாட்கள தேவன் கிருபை செஞ்சார். சோ இனி வரக்கூடிய அந்த புதிய வருடத்துல இந்த ரினியூவல் ஆஃப் மைண்டோட நாம் அங்க பிரவேசிக்கணும். இவ்வளவு பெரிய சாக்கியம் கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம், கீழ்படி இருக்கு முன் வந்திருக்கிறோம். ஆனா அந்த சிந்தையில மரண பரியந்தம் அங்க நம்ம அங்க தரிச்சிருந்து அந்த பலி பீடத்தின் மேல நம்முடைய பலிகளை அங்க ஏறெடுக்கணும். ஒருவேளை நாமும் நம்முடைய ரட்சகர் திரும்பி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஞானிகள் கொடுத்தாங்க பரிசுகள், அது கூட நாம கொடுக்கணும். அந்த 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 அடையாளமான பரிசுகள் கொடுக்கக்கூடிய நிஜமான விஷயங்களை நாம கொடுக்கணும். சுத்தி ஒப்பு கொடுக்கறது, கீழ்ப்படிதல் நாம கொடுக்கணும். ஆனா இதையெல்லாம் நாம் எப்படி கொடுக்கலாம்னா, ஒரே ஒரு பரிசின் மூலம் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:26 வசனம். இது வந்து நாம் நம்முடைய ரட்சகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உகந்த பரிசு. சுதேவனே என்னதான் கேட்கிறான், என் மகனே உங்களுடைய இருதயத்தை, சோ ரொம்ப அருமையான பரிசா இருக்கும் தேவனுக்கு. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை முழுசும் தேவனுக்கு நாம தரும் பொழுது கண்டிப்பா இந்த மூன்றும் அதுக்குள்ள இருக்கும். நம்முடைய இருதயத்தின் துதி, நம்மளுடைய இருதயத்தினுடைய ஒப்பு கொடுத்தல், மரண பரியந்தம் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்முடைய பலிகளை ஏறெடுக்கிறது, இந்த ஒரு வசனத்துல அங்க இருக்கும். அதுதான் தேவன் கூட நம்மிடத்துல அங்க கேட்கிறார். சோ அப்போ இந்த விஷயம் ஒரு வேளை இந்த புது வருடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ கிருபையா இன்னைக்கு நாம கர்த்தர் இயேசுனுடைய அந்த பிறப்பை குறிச்சு மீண்டும் தியானிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பு தேவன் நமக்கு தந்தார். அதுல இருந்த நமக்கு சில அவிக்குரிய படிப்பனைகள் அதை நாம உணர்ந்து வரக்கூடிய புதிய வருடத்துல இன்னும் உண்மையா, இன்னும் அதிக உண்மையா இருந்து நம்முடைய பலிகள் ஏறெடுத்து நம்முடைய பலியின் ஜீவியத்தின் மூலம் தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு அவர் நம்மளுடைய வாழ்க்கை அவரை துதிக்கக்கூடியதாக இருக்க நாம சிந்திப்போம், பிரயாசப்படுவோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பராக. ஆமென்.